அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் செயல்கூடும் இன்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனியே ஏத்து. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூற்று விளங்க ஒளி ஒளி சிறந்த திருவிளக்கே. உருவிளங்க உயிர் விளங்க, உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருள் உதவு பெருந்தாயாம். மறுவிளங்கு குழல் வள்ளி, மகிழ்ந்தொரு பால் விளங்க, வயங்கு மணி பொது விளங்க, வளர்ந்த சிவக்குழந்தே. அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பினும் குடில் புகும் அரசே, அன்பினும் வளைக்குட்படுபரம் பொருளே, அன்பினும் கரத்தமர் அமுதே, அன்பினும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பினும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பினும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அபயம் அபயம். ஞாயிற்றுக்கிழமை 2018 பிப்ரவரி மாதம் 18 வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கின்ற முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கின்ற அனைத்து ஆன்மநேய சகோதரி சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று ஒரு மகத்தான நாள். நம்முடைய புதிய முயற்சியாக சன்மார்க்க சங்கத்தை சார்பீர் என்ற நிகழ்ச்சியை முதன்முறையாக வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்க இருக்கிறது. சன்மார்க்க சங்கத்தை சேர்தல் எத்தனை முக்கியமானது என்று வள்ளல் பெருமான் பல பாடல்களில் உணர்த்தியுள்ளார். அவற்றில் சில: 6 திருமுறை சுத்த சிவநிலை, ஆடாதீர் சற்றும் அசையாதீர், வேறொன்றை நாடாதீர், பொய்யுலகை நம்பாதீர், வாடாதீர், சன்மார்க்க சங்கத்தை சார்பீர், விரைந்தினி இங்கென் மார்க்கமும் ஒன்றாமே, மார்க்கமெல்லாம் ஒன்றாகும் மாநிலத்தில் வாய்மைது, தூக்கமெல்லாம் நீக்கி துணிந்துள்ளத்தே, ஏக்கம் விட்டு சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திடுமின், சத்தியம் நீர் நன்மார்க்கம் சேர்வீரின்னால், எவ்வுலகும் அண்டங்கள் எத்தனையும் நான் காண, இவ்வுலகில் எந்தை எனக்களித்தான், எவ்வுயிரும் சன்மார்க்க சங்கம் தன்னை அடைய செய்வித்தே, இன்மார்க்கம் காண்பேன் இனி. தனித்திருளங்கள் ஆடுகின்ற சேவடிக்கே ஆளானேன், மாளாத ஆக்கை பெற்றேன், கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தே நடுவிருந்து குலாவுகின்றேன், பாடுகின்றேன் எந்தை பிரான் பதப்புகளை, அன்பினோடும் பாடி பாடி நீடுகின்றேன், இன்ப கூத்தாடுகின்றேன். ஆகவே எங்கே சன்மார்க்க சங்க கூட்டம் நடைபெறுகிறதோ அங்கே வள்ளல் பெருமான் தானே அதை நடத்தி நம்மோடு கூடி குலாவுகின்றார். சன்மார்க்க சங்கத்தை சார்வீர் என்ற இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்ச்சியாக நம்முடன் கூடியிருப்பவர்கள் மிகவும் தொன்மையான திருவொற்றியூர் ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமிகள் மடாலய அன்பர்கள், அந்த சங்கத்தை சார்ந்த அன்பர்கள் தெய்வ திரு செல்வபூபதி ஐயாவின் முன்னிலையில் தெய்வ திரு தீமா முத்து ஐயா, தெய்வ திரு சதானந்தன் ஐயா, தெய்வ திரு கிருஷ்ணன் குட்டி ஐயா, தெய்வ திரு கோவிந்தராஜ் ஐயா, தெய்வமிகு சுகுணா அம்மா ஆகியோர் கலந்து கொண்டுள்ளார்கள். அனைவரையும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் இதில் கலந்து கொண்டுள்ள அனைவர் சார்பாகவும் வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். தற்போது தெய்வ திரு ஜெயராஜ் ஐயா சில அருட்பாக்களை பாடி நிகழ்வை தொடங்குவார்கள்.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருவொற்றியூர் ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமிகள் மடாலய அன்பர்கள் மற்றும் அன்பர்கள் தயவு திரு திரு செல்வபூபதி ஐயா, தயவு திரு தி மா முத்து ஐயா, தயவு திரு சதானந்தன் ஐயா அவர்கள், தயவு திரு கிருஷ்ணன் குட்டி ஐயா, தயவு திரு கோவிந்தராஜ் ஐயா, தயவு திரு சுகுணா அம்மா அவர்களுக்கு வந்தனம் வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி. பொழுது விடிந்ததன் உள்ளம் என் கமலம், பூத்தது பொன்னொழி பொங்கியதெங்கும், தொழுது நின்றனன் செய்பணி எல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே. முழுதும் ஆனான் என ஆகம வேத முறைகளெல்லாம் மொழிகின்ற முன்னவனே, எழுதுதல் அரிய சீர் அருட்பெரும் ஜோதி என் தந்தையே, பள்ளி எழுந்தருள்வாயே. துர்க்கண மாயை போய் தொலைந்தது ஞானம் தோன்றிட பொன்னொழி தோன்றிய கதிர்தான், சிற்குண மலைமிசை உதயம் செய்தது மா சித்திகள் அடிப்பணி செய்திட சூழ்ந்த நற்குண சன்மார்க்க சங்கத்தார் எல்லாம் நன்னினர் தோத்திரம் பண்ணி நிற்கின்றார். ஏற்குண அழித்த என் அருட்பெருஞ்சோதி என் அம்மையே, பள்ளி எழுந்தருள்வாயே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.
நன்றி ஜெயராஜய்யா அவர்களே. இப்பொழுது வந்து நம்ம செல்வபூபதி ஐயா இந்த நிகழ்ச்சியை தொடங்குவார்கள். ஐயாவுக்கு எங்களுடைய வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆமாங்கய்யா ஐயா, இந்த நிகழ்ச்சியில நீங்களே தொடங்கி அன்பர்களையும் அறிமுகப்படுத்தி மற்ற நிகழ்ச்சிகளும் நடத்துமாறு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஐயா.
சரி ஐயா, முதல்ல இங்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை சன்மார்க்க மெய்யன்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஸ்ரீமத் திருவொற்றியூர் ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமிகள் மடாலயத்தின் சார்பாக அனந்த கோடி வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நமது வள்ளல் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால இன்று நம்முடைய பெரும் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் வரலாற்று சிறப்புக்கும் உரிய மடாலயத்தில் இருந்து கொண்டு இந்த முதல் நிகழ்ச்சியாக சன்மார்க்க சங்கத்தை சார்வீர் என்ற தலைப்பில் முதல் நிகழ்வாக இது நடக்கின்றபடியால் இன்று தொட்டு இந்த நிகழ்வுகள் மிகவும் சீரும் சிறப்புமாக விளங்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற பிரசன்னாயா, கோபியையா, ஜெயராஜையா போன்ற அனைத்து சன்மார்க்க அன்பர்களும் பெரியோர்களும் மென்மேலும் சிறந்து விளங்க எல்லாம் வல்ல அற்புத ஆண்டவராகிய வள்ளல் பெருமானாரை பிரார்த்தித்து விண்ணப்பிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் முதலில் நாம் மடாலயத்தை பற்றி தெரிந்து கொள்ள மடாலயத்தை பற்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த மடாலயத்தினுடைய சிறப்பை கருதிதான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த பெரியோர்கள் அனைவரும் இந்த இடத்திலிருந்து தொடர்ந்தாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் பிரசன்ன ஐயா சொல்லும் போது நம்மிடத்தில் ஐயா 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சங்கத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று விரும்புகின்றோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த உற்றுத்துணையாக இருந்த அனைவருக்கும் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமிகள் மடாலயம் என்பது அது உருவான வரலாறு என்று பார்க்கும் போது வள்ளல் பெருமானார் அவர்கள் சென்னையில் வாழும் காலத்தில் வள்ளலார் நகர் என்று சொல்லக்கூடிய இப்போது அப்போது தங்கசாலை என்று இருந்தது, இப்போது வள்ளலார் நகர் என்று இருக்கின்றது. திருவொற்றியூரிலிருந்து வெகு அருகாமையில் உள்ள இடம் வள்ளலார் நகர். அங்கே வீராசாமி தெருவில் உள்ள வீட்டின் பெருமானார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சிறு பிராயத்தில் அங்கிருந்து ஒற்றியூர் வடிவடையம்மன் தியாகேசன் தரிசனம் செய்வதற்காக வருவது வழக்கம். அவ்வாறு வந்து தரிசனம் செய்துவிட்டு அவர் பட்டினத்தார் சமாதிக்கு பட்டினத்தார் ஆலயத்துக்கு செல்வது வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அவ்வாறு செல்லுகின்ற நேரத்தில் அவர்கள் இந்த வழியாகத்தான் இப்போது மடாலயம் இருக்கின்ற அந்த வழியாகத்தான் பெருமானார்கள் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அவ்வாறு செல்லும் போது இந்த வழியில் ஒரு பெரிய மாமரம் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த மாமரத்தின் அடியில் பெருமானார் அவர்கள் அமர்ந்து அங்கே தன்னை எதிர்நோக்கி வருகின்ற அன்பர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்ததாகவும், அப்படி இல்லாத மற்ற நேரத்தில் அவர்கள் நிட்டையில் இருந்ததாகவும் இந்த வரலாற்று செய்தி மூலமாக அறியப்படுகின்றது. அப்பேற்பட்ட அந்த மாமரம் இருந்த இடத்தில்தான் இப்போது இந்த மடாலயம் பெரிய அளவில் உருவாகி சீரன் சிறப்பமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அதுதான் இந்த மடாலயத்தினுடைய தனிப்பெரும் சிறப்பு. ஓராண்டு ஈராண்டில 33 ஆண்டுகள் வள்ளல் பெருமானார் அவர்கள் இந்த சென்னையில் வாழும் காலத்தில் எப்போதெல்லாம் ஒட்டியூர் வடிவடையம்மனை தரிசிக்க வந்தார்களோ அப்போதெல்லாம் இந்த மடாலயத்தினுடைய இடத்திற்கு வந்து அமர்ந்ததாக சொல்லப்படுகின்றது. அப்பேற்பட்ட சிறப்புக்குரியது இந்த மடாலயம். அதாவது எதுவுமே திருவருளால் நடப்பது என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் ஒவ்வொரு இடத்திலும் ஐயா வந்து விதைச்சிருக்கிறாங்க. அவருடைய திருவருள் எங்கெல்லாம், அவருடைய திருவடி எங்கெல்லாம் பட்டதோ, அதாவது சொல்லுவாங்க குரு கிட்ட தீட்சை வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தீட்சை வாங்கினா அந்த தீட்சை வாங்குற ஆன்மா விளக்கம் பெறுவாங்க. அப்படி வள்ளல் பெருமானுடைய திருவடியை தீட்சை பற்ற இடம் இந்த மடாலயம். அதனால அந்த திருவடி தீட்சைன்றது சாதாரணம் நடந்து போறதுன்றது வேறு. ஆனால் இந்த இடத்துல இப்பேற்பட்ட ஒரு சங்கம், இப்பேற்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சன்மார்க்க சங்கத்தை உலகுக்கு தெரிவிக்கக்கூடிய எத்தனையோ சங்கங்களும் இதுவும் ஒரு சங்கமாக வர வேண்டும் என்பதை திருவள்ளத்தை கொண்டு திருவருளே அருட்செஞ்சி ஆண்டவரே முன்னின்று பெருமானாரை இங்கு அமர வைத்து அவருடைய திருவடி தீட்சையின் பெருமையினால் இந்த இடம் இப்போது ஸ்ரீமத் ராமலிங்க சாமிகளின் மடாலயம் என்ற பெயரில் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வருது, வள்ளலார் ஆரம்பிக்க சொன்னது, ஆரம்பித்து வைத்தது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். ஆனால் இந்த வள்ளலாருக்கு சங்கத்துல வந்து ஸ்ரீமத் ராமலிங்க சாமிகள் மடாலயம் என்று மடாலயம் பேர் இருக்கின்றது. இது சமய மதத்தை சார்ந்தது அல்லவா என்று பலர் பேர் கேட்டு இருக்கின்றார்கள். இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அந்த சந்தேகம் எழலாம். அதற்கான விளக்கத்தை சொல்வது நமது கடமையாக உள்ளது. என்னவென்றால், வள்ளல் பெருமானார் அவர்கள் திருவொற்றியூரில் வாழ்ந்து பிறகு கருங்குழி, வடலூர், சித்தி வளாகம் இப்படிலாம் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் சங்கம் என்று உருவாக்கும் போதுதான் அதற்கு சடாங்க சமரச சன்மார்க்கம், சமரச சன்மார்க்கம் இப்படி எல்லாம் பேரை மாற்றி மாற்றி வைத்து பிறகு அனுபவத்தால் திருவர் சம்மதத்துடன் சமரச சித்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று உருவாக்கினார்கள். அதற்கு முன்பாக எந்த ஒரு சங்கமோ, எந்த ஒரு சங்கத்தின் பெயரோ சன்மார்க்கத்திலும் இல்லை, புறத்திலும் இல்லை. அப்போது இருந்ததெல்லாம் ஆலயம், ஆசிரமம், கோவில், மடாலயம் என்ற பெயர் தான் ஆரம்பித்தார்கள். அந்த வகையில் வள்ளல் பெருமானார் அவர்கள் 1865 சன்மார்க்க சங்கத்தை பெயர் வைத்து ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இங்கே வள்ளல் பெருமானார்கள் அவர்கள் 1858 திருவொற்றியூரை விட்டு அவர்கள் வடலூருக்கு சிதம்பரத்துக்கு இடம் பெயர்கின்றார்கள், அமர்கின்றார்கள். அதாவது ஒட்டியூரை அடுத்து நிற்கவோ அல்லது தில்லை மேவோன்னு அப்படி இறைவன் கிட்ட கேட்கிறாரு. இறைவன் வந்து திருவொட்டியூரை விட்டு நீங்க சிதம்பரத்துக்கு வரலாம் உத்தரவு கொடுத்தவொன்னதான் ஐயா பெருமானார் இங்கிருந்து அங்க செல்றாரு. அப்படி சென்ற ஆண்டு 1858 பெருமானார் இங்கிருந்து 1858 சென்ற உடனே இந்த இடம் வந்து பெருமானார் வந்து அமர்ந்த இடமாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருந்தவங்க இங்கு சுற்றி இருந்த சென்னை வாசிகளும் திருவொட்டியூர் வாசிகளும் சேர்ந்து இந்த இடத்தை பாதுகாத்தாங்க. இது ஒரு தெய்வ ஞானி அமர்ந்த இடம் என்றது பாதுகாத்தாங்க. பின்னர் பெருமானார் வந்து 1874 அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நிலையை எழுதும் போது அதை செவி உற்ற அந்த அன்பர்களாம் சேர்ந்து இங்க சிறு குடிசையை கட்டி ஒரு அருட்பெருஞ்சோதி தீபத்தை ஏற்றி வைத்தாங்க. ஏற்றி வைத்து வழிபட்டாங்க. அப்படி பண்ணும் போது சங்கம் என்பது ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இந்த இடம் சிறு குடிலே அமைக்கப்பட்டதுனாலும் இங்கு அன்பர்கள்லாம் வந்து இந்த ஞானி அமர்ந்த இடம் என்று தரிசித்து வந்ததுனாலும் இது வந்து மடாலயம் என்று அந்த காலத்திலேயே அவர்கள் ஒரு பெயரை வைத்து விட்டார்கள். அதனால அந்த காலத்துல வைத்த அந்த பேரு அது நிலைச்சு போயிடுச்சு. இப்போ அது மாற்றுவது என்பது அந்த தெய்வீகத்தன்மை இழப்பதாக ஒரு எல்லோருக்கும் ஒரு உறுத்தல். அது அதனால அது ஸ்ரீமத் ராமசி மடாலயம் என்று இருக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்துக்கு தெரிந்த ஒரு பெயராக இருக்கின்றது என்பதனால் அதை வந்து நாம வந்து அதை மாத்தல. ஆனா அதே சமயத்துல இப்ப நாம வந்து என்ன பண்ணிருக்கோம்னாக்கா, ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமிகள் மடாலயம் சார் சமரச சித்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு நம்ம பேரு வச்சிருக்கிறோம். அந்த கூட வந்து மடாலயத்தை சார்ந்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு போர்டை வச்சிருக்கிறோம். அதுதான் இப்பத்திக்கு செய்ய முடியும், அதுதான் சிறப்பா இருக்கும் கருதி அப்படி வச்சிருக்கிறோம். அந்த வகையில இந்த இடத்துல அது ஒரு பெருமானோட திருவடி தீட்சி பெற்ற இடம் இந்த மடாலயம். மேலும் இங்க இன்னொரு சிறப்பு என்னவென்றால், 1858 பெருமானார் அங்க சிதம்பரத்துக்கு அமர்ந்த காலத்தில் பிறகு இங்க வழி வழியாக வந்த இந்த சான்றோர் பெருமக்களும் பெருமானாரை நம்பிய இந்த அணுக்க தொண்டர்களும் எல்லோரும் இந்த இடத்தை போற்றி பாதுகாத்து வந்த வேளையில் 100 வருடம் கழித்து 1957 அதுக்கு முன்னாடியே இந்த இடம் வழிபாடுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா 1957 பரசுராமர் என்று சொல்றாங்க இல்லையா, நம்ம ஐயாவுடைய சின்னணன் சபாபதி பெரிய அண்ணன் பரசுராமர் சின்னணன், அந்த பரசுராமருடைய வழி வாரிசுல வந்த ஒரு ஐயா வந்து அவரு பேரு சம்பளம், அந்த ஐயா இருந்திருக்காங்க, அவர் பேர் சட்டி ஞாபகத்து வரல, அந்த ஐயா இருந்திருக்காங்க, அந்த ஐயா வந்து இங்க ட்ரஸ்டியா இருந்துக்கிறாங்க, அந்த ஐயா மேனேஜிங் ட்ரஸ்டியா இருந்துக்கிறாங்க இந்த மடாலயத்துல. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு முறை வள்ளலாருடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு போயிருக்கிறாங்க. அங்க போகும்போது அந்த வீடு பூட்டப்பட்டு இருந்தது. உடனே அங்க இருந்த அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட கேட்டு, ஐயா நான் இந்த மடாலயத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் வந்து பரசுராமருடைய வாரிசுல வந்த ஒரு தொண்டன், பெருமானுடைய எங்களுடைய உற்ற குடும்ப உறவினர் என்ற முறையில அறிமுகப்படுத்திக் கொண்டு இப்ப நாங்க மடாலயத்துல பெரிய அளவுல நாங்க வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படி அறிமுகப்படுத்திக் கொள்ளவே அவங்க சாவி திறந்து அந்த தரிசனம் பண்றதுக்கு அந்த அறையை திறந்து விட்டுருக்காரு அந்த வீட்டு உரிமையாளர். ஏன்னா அந்த வீடு வாடகை வீடு அல்லவா, அந்த வீட்டு உரிமையாளர் வாடகைக்கு விட்டுருந்தாங்க. ஐயா அவங்க போய் அங்க வீடை திறந்து பார்க்கும்போது அங்க பூஜை வேற எந்த ஒரு செயல்பாடும் அங்க நடைபெறல. அங்க இருந்த திருநிறை கண்ணாடி, ஐயா அவர்கள் 5 வயதில் பயன்படுத்திய தன்னுடைய தியான பயிற்சிக்காக பயன்படுத்திய திருநிறை கண்ணாடி பூஜை பண்ணாமலும் அதை பாதுகாப்பு இல்லாமலும் அது தெய்வீக தன்மைக்கு உரிய ஒரு நிலையில் இருக்க அந்த கண்ணாடியை அந்த அளவுக்கு சிறப்பு செய்யாமலும் அங்க பூட்டப்பட்டிருந்த கண்டு ரொம்ப மனம் விதிப்பிட்டார் அவர். அப்போ அவரு அங்க யாருமே இல்லை, ஐயா திரு ஐயா வந்து வடலூருக்கு சென்ற பிறகு அங்கிருந்து சபாபதி ஐயா பரசுராமர் ஐயா பரசுராமர் கூடிய போயிட்டாரு, ஐயா கூடிய போயிட்டாரு, சபாபதியா மயிலாப்பூருக்கு இடம் பயன்படுத்திட்டாங்க, அவங்க அன்னையார் இறந்துட்டாங்க, அப்புறம் துணைவியார் திருவள்ளால் எங்க ஆனாங்கன்றது இதுவரையும் யாருக்கும் தெரியப்படாத உண்மை. ஆக அதெல்லாம் திருவள்ள செயல். இப்படி எல்லாமே நடந்ததுனால அந்த வீடு பூட்டப்பட்டிருந்தது. அப்போ அவர் கேட்கிறாரு, ஐயா இது மாதிரி இந்த திருநிறை கண்ணாடி எங்கள் வல்ல பெருமானார் பயன்படுத்தியது, அவர் தியான பயிற்சிக்கு பயன்படுத்தியது, அவருடைய திருவடி தீட்சை, அவருடைய நயன தீட்சை, கண் தீட்சை பெற்றது. ஏன்னா தீட்சையில எத்தனை தீட்சை இருக்குது, தொடு தீட்சை, திருவடி தீட்சை, கண் தீட்சைன்னு இருக்குது, எண்ணத்திலேயே தீட்சையே கொடுப்பாங்க அப்படி இருக்குது. அப்படி வல்ல பெருமானோட வல்ல பெருமானார் தொடர்ந்து பல ஆண்டுகள் அந்த தீபம் அந்த திருநிறை கண்ணாடி முன்று அமர்ந்து அதை பார்த்து பார்த்து அவருடைய பார்வை அவருடைய அருட்பார்வை அந்த கண்ணாடிக்கு செலுத்தி 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 அது திருவட்டி நயன தீட்சையை பெற்றுக்கொண்ட அந்த பிரகாசத்துல அது இருந்ததுனால அதை வந்து அவரால் அங்க வச்சு பார்க்க முடியல. ஐயா நீங்க எனக்கு கொடுத்துருங்க, எங்க மடாலயத்துல வச்சு நாங்க சிறப்பா அதை வழிபாடு செஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டுக்காரு. அவரும் யாரும் ஒரு மறுப்பும் தெரிவிக்கல. ஏன்னாக்கா அந்த தெய்வீகமான அந்த திருநிறை கண்ணாடியை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியலையே, அதை பூஜை செய்து வைக்க முடியலையே, அப்படிப்பட்ட கண்ணாடி நம்ம வச்சு என்ன பண்ண போறோம்னு அவர் திருப்பி கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அவர் கொண்டாந்து மடாலயத்தை வச்சாங்க. அன்று தொட்டு அந்த மடாலயத்தை அந்த திருநிறை கண்ணாடி சிறப்பான முறையில் அருள் பொழிவோடு இங்க விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த திருவடி அப்ப ஐயாவுடைய நயன திசையை பெற்ற திருநிறை கண்ணாடி தான் இப்போது உலகத்துக்கு ஒரு சாட்சி. அவர் எழுதின திருவழுப்பா எப்படி ஒரு இந்த உலகத்துக்கு சாட்சியோ, அவரு கைப்பட எழுதி அர்ப்பணம் ஜோதி அகவலை பாக்குறோம், அந்த கையெழுத்து பாக்குறோம், அதான் மற்ற எதுவுமே ஐயாவுடைய கையெழுத்து சிலர் தான் பார்க்க முடியுது, ஆனா முழுக்க பாக்குறது அர்ப்பணம் ஜோதி அகவலை பாக்குறோம், அவருடைய பிரதிய அவருடைய கையெழுத்த. அது போல இந்த உலகத்துக்கு சர்வ சாட்சியாக இருக்கிறது ஐயா, அவரோட ஐயா பயன்படுத்தி திருநிறை கண்ணாடி அது நம்ம மடாலயத்துல இருக்குது, பெரிய விசேஷம். அதுல ஒரு முறை நம்ம முகத்தை பார்த்தாலும் போதும் தெய்வீக தன்மை நம்மளுக்கு விளங்கும் என்பது அனுபவம். அப்படி ஒரு சிறப்பான விஷயம் இங்க இருக்குதுங்கய்யா. அது இல்லாம இந்த மடாலயத்துல வந்து இந்த மடாலயத்தை கட்டி பாதுகாத்தது பெருமாசாமி என்ற ஒரு பெரியவர். அவங்க வந்து 20 வயதா இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க யாரு, எந்த ஊரை சேர்ந்தவங்க, என்ன என்பது யாருக்குமே தெரியாது. அவர் எங்கிருந்து வந்தாருன்னு தெரியாது. ஆனா அவருடைய தந்தையார் பேர் நாராயணசாமி அப்படின்றது மட்டும் தெரியும். அது மடாலய பத்திரத்துல இருக்குது. அவர் பேரை போட்டு அவருடைய தந்தை இந்த பெயர் சொல்லி, ஏன்னாக்கா அந்த அவரு பாதுகாத்து வச்சிருந்த இந்த மடாலயத்துடைய சொத்து எல்லாம் வந்து மடாலயத்துக்கு அவரு தானம் பண்ணிருக்காரு 1957. அந்த தான பத்திரத்துல நாராயணசாமி தந்தையார் பேர் மன்னிக்கணும், பெருமாசாமி ஐயாவுடைய தந்தையார் பேர் நாராயணசாமி அப்படின்னு அங்க குறிப்பு இருக்கிறதுனால அந்த தந்தையார் பேர் மட்டும் தெரியுது. தாய் யாரு, உற்றார் யாரு, பெற்றார் யாரு, மற்ற ஊர் எது எது தெரியாது. அப்படி 20 வயதுல வந்து அவரு தியாகம் பண்ணி துறவியா இருந்து கல்யாணமே செஞ்சிக்காம கடைசி வெறும் துறவியாகவே இருந்து இந்த அன்னதான சத்திரத்தை ஏற்படுத்தி சத்திசார கூடத்துக்கு ஏற்படுத்தி எல்லா விதமான இதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேர்த்து சொத்தையெல்லாம் சேர்த்து வச்சு இன்று ஒரு பெரிய அளவுல இது விளங்கத்திற்கு பெரும் புண்ணியவராக இருந்தவர் பெருமாசாமி ஐயா. அவரை இந்த நேரத்துல நினைவு கொள்வதும் அவருக்கு ஒரு அவருக்கு எங்களுக்கு எங்களுக்கும் நமக்கும் சன்மார்க்க உலகத்துக்கும் ஒரு பெருமை. இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு பெரியவரே பெருமானார் தான் ஏற்பாடு செஞ்சிருக்காரு இல்லைங்களா. சன்மார்க்க சங்கம் கூடி விளங்கும் காலம் சொல்றாரு பெருமானார் உன்னுடைய பகுதியில. அப்படி இறந்த செத்தாறு மீட்டி மீங்கிய எழுப்பிடுதல் வேண்டும், திருச்சபைக்கு அடிமைகளால் செய்வித்தல் வேண்டும் என்றாரு. அப்படி ஏதோ ஒரு ஆன்மா பெருமான் மேல ஈடுபாடா இந்த ஆன்மா இறந்து போன ஆன்மாவை மீண்டும் தன்னுடைய சொந்த ஆற்றல் ஐந்தொழில் ஆற்றலை வச்சிருக்கின்ற பெருமானாரு தன்னுடைய ஆற்றினால ஒரு தாயின் வயிற்றுல பிறக்க வச்சு, ஆனா அந்த தாயார் யாரு எந்த ஊர் எது யாருக்குமே தெரியாது. அப்பேற்பட்டவர் இங்க வர வச்சு அவருக்கு திருமணமே இல்லாம துறவியாக இருந்து இந்த மடாலயத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்குனே அந்த பிறவிய ஒரு பிறவிய ஒரு ஆன்மா கொடுத்திருக்கிறாருனாக்கா, அப்ப பெருமானுடைய சங்கல்பம் இந்த மடாலயம் எந்த அளவுக்கு இருக்கணும், இது மூலமா சன்மார்க்கம் எந்த அளவுக்கு பரவணும் என்பதை முடிவு செஞ்சிருப்பாருன்னு நம்ம கணித்துக் கொள்ளலாம். இந்த ஒரு சிறப்பு. அப்பேற்பட்ட இந்த சிறப்பான இந்த மடாலயத்துல தொண்டு தொட்டு பெரியவங்க எல்லாம் எத்தனையோ பேர் வந்து வந்து அவங்க பண்ணி செஞ்சிருக்காங்க. அந்த வகையில இப்போ இது வந்து செல்வ பூபதி அன்றவர் இங்க மேனேஜிங் டிரஸ்டியா இருந்து இந்த பணியை செய்யறாரு. இந்த பணிக்கு சகாயமாக இப்போ நம்ம அறிவித்த அந்த பெரியவர்கள் எல்லாம் பேரு சீமா முத்தையா, சனாதன் ஐயா, கோவிந்தர் ஐயா, கிருஷ்ணன்குட்டி நாயர் ஐயா, சுகுணா அம்மா போன்ற பெரியவர்கள் எல்லாம் இங்க சகாயமா இருந்து இந்த ஆலயத்துக்கு பேருதவியா இருக்கிறாங்க. இங்க இந்த தொண்டு தினந்தோறும் அன்னதானம், மாதந்தோறும் சத்திகாரம், தினந்தோறும் யோகாசன பயிற்சி, பிள்ளைங்களுக்கு ஒழுக்க வகுப்புகள், திருவற்பா ஓதுதல், இப்படின்னு பல சன்மார்க்க பணிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இப்போ தயாநெறி தொலைக்காட்சி என்ற ஒரு சேனலை ஏற்படுத்தியிருக்கிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி அருள்ஜோதி சேனல்ல இருந்தோம். அங்க சத்தியசையாவுடைய மறைவுக்கு பின் அங்க இரண்டரை ஆண்டுகள் இருந்து நாம பெருமாளோட திருவருளால நம்ம செய்ய வேண்டிய பணியை செஞ்சோம். அது மூலமா பெருத்த நன்மை எல்லோருக்கும் ஏற்பட்டது, நமக்கும் ஏற்பட்டது. அதனுடைய திருவருள் சம்பந்தத்தினால இப்போது ஸ்ரீமத்த ராமலிங்க சாமிகள் மடாலயத்தினுடைய சார்ந்து அந்த பெயர்ல தயாநிதி டிவி தயாநிதி தொலைக்காட்சின்னு ஒண்ணு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வெப்சைட்டை இப்ப நீங்க எல்லாருமே பார்க்கலாம், அது ரன்னிங்ல தான் இருக்குது. இப்போது ஸ்டார்டிங்ன்றதுனால குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் குறிப்பிட்ட பாடல்கள் 24 hours ஒன்னே தான் இருக்கும். அதை நீங்க பார்க்கலாம் www.dayaneritv.com போட்டாலும் பார்க்கலாம், இல்ல ஆப்பிள் ஆண்ட்ராய்டில் டைரக்டா தயாநிதி டிவின்னு போட்டீங்கன்னா பார்க்கலாம் அந்த நிகழ்ச்சியை. ஒரு 2-3 மாதங்கள் கழித்து இங்க தமிழ்நாடு முழுக்க டிசிசிஎல் அருள்ஜோதி டிவி எப்படி நம்ம டிசிசிஎல்ல போட்டோமோ அதே போல தயாநிதி டிவியும் போடலாம்னு ஒரு எண்ணம் இருக்குது. அது விரைந்து செயல்படுவதற்கு எல்லாம் வல்ல அருள்ஜோதி ஆண்டவர் வல்ல பெருமான் நமக்கு சகாயம் செய்வார் நம்பி அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு ஐயா தான் காரணம். ஏன்னா நான் என்னுடைய எண்ணம் எல்லாம் சன்மார்க்கம் உலகம் முழுக்க தெரியணும்னாக்கா ஒரே ஒரு வழி மீடியா தான். அந்த மீடியா மூலமா தெரிவிக்க முடியும். வீட்டிலிருந்து எல்லாரும் பார்க்கணும் சன்மார்க்கத்தை. ஒரு தாயார் அடுப்பாங்கரையில வேலை செய்யறாங்க சமைக்கிறாங்க நம்பது கூட திருவிழா பாடல் ஓடினே இருந்தா போதும், அந்த பாடலை கேட்டுக்கினே அவங்க ஆனந்தமா சமைக்கலாம், இல்ல வரும்போது போகும்போது என்ன நிகழ்ச்சி காட்டுறாங்கன்றது பாக்கலாம். அப்படி பெண்களுக்கு உரியதே அந்த சன்மார்க்கம் என்றார் திருமணர். பெண்கள் தெரிந்து கொண்டால் சன்மார்க்கம் விரைந்து விளங்கும். அப்படி பெண்கள் தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு வாய்ப்பாக இருப்பது அதுவும் தமிழ்நாடு பொறுத்தவரையும் பெண்கள் வந்து மேக்சிமம் வீட்டுல இருக்கிறாங்க. அப்படி வெளியில இருந்தாலும் அவங்க செல்லுல கூட பாத்துக்கலாம். அப்படி எல்லா வகையிலும் சிறப்புக்குரிய நிகழ்ச்சி விஷயம் வந்து மீடியான்றதான். அப்படி அந்த ஒரு முக்கியமான பணிக்கு நம்ம தயாராக்கி வரோம். அந்த பணிக்கு அந்த நல்ல ஒரு இந்த செயல்பாட்டுக்கு நீங்கள் அனைவரும் பேரு ஒத்துழைப்பு தர வேண்டும். இந்த சேனல் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து இப்போ பொருளாதார ரீதியா சேனல் என்பதெல்லாம் செய்யறாங்க, அது வந்து வருமானம் ஈட்டுறதுக்காக செய்யறாங்க. பல கோடி வருமானத்தை ஈட்டுறதுக்கு பல கோடி முதலீடு பண்றாங்க, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஆனா இங்க சன்மார்க்கத்தை பொறுத்தவரையும் இந்த சேனலை பொறுத்தவரையும் பல கோடியெல்லாம் எதுவும் போடல, சில லட்சங்கள் செலவு செய்து இந்த வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கிறோம். மேற்கொண்டு சில லட்சங்களை மாதம் மாதம் செலவு செய்தாதான் நம்ம டிவி சேனல்ல போட முடியும். அதுக்கு நம்ம தயாராகிக்கின்னு வரோம். அதுக்கு பெருமான் திருவருள் செய்வாங்க. அதுக்கு உபகாரமாக உங்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய பொருளுதவியும் செய்தாலும் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா சேலம் குப்பிசாமி ஐயா பேசும்போது சொன்னாங்க, ஐயா இது மாதிரி தொலைக்காட்சி ஆரம்பிக்கலாம் இருக்குன்னு சொல்லும்போது, ஐயா இது போல 100 தொலைக்காட்சிகள் நமக்கு தேவையா இருக்குது இந்த உலகத்துக்கு. சித்த சன்மார்க்க தொலைக்காட்சி 100 தேவைப்படுது, அப்பதான் இந்த உலகம் முழுக்க சன்மார்க்கம் மாறும் ஐயா அந்த அளவுக்கு. அதனால நீங்க தைரியமா செய்யுங்க, நல்லா செய்யுங்க, சிறப்பா செய்யுங்க அப்படின்னு வாழ்த்துனாங்க. அந்த அளவுக்கு அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த தயாநிதி தொலைக்காட்சி தடைபடாமல் செல்வதற்கும் வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்கம் உலகம் முழுவதும் பரவுவதற்கும் இது ஒரு வழியா இருக்கிறதுனால இந்த வழிக்கு நல்ல கதியை காட்ட வேண்டியது சன்மார்க்க உலகத்தாருடைய கடமையாக கொள்ளல் வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் என்பதாக சொல்லிக்கொண்டு, ஐயா பிரசன்ன ஐயா இந்த அளவுல இந்த விஷயத்த முடிச்சுக்கலாம். இப்போது இருக்கிற அன்பர்கிட்ட நம்ம உரையாடலாங்க ஐயா, சரிங்களா?
சரிங்க ஐயா.
ஹலோ. ஆ சரிங்க. சரி, இப்போது முதல்ல நாம வந்து இந்த மடாலயத்துல வந்து பல ஆண்டுகளாக வந்து ஐயாவுடைய பக்தியில நெகிழ்ச்சியாகவும் ஆசான பாடகராக இருக்கிறாங்க, பல ஆண்டுகளாக வந்து பாடுறாங்க. அவங்க தொடர்ந்து அவங்க ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தவறாம வந்துருவாங்க, மேக்சிமம் வந்துருவாங்க, வந்து தவறவே மாட்டாங்க. எப்பனாவது வருவார், 100%ல் 1% தவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து தவறுதல் இல்லை, அது அவருடைய உலக விஷயங்கள் எவ்வளவோ இருந்தாலும் ஒதுக்கிட்டு தான் வருவாரு. அந்த ஆசான பாடகர் பி சதானந்தன், சனாதனன் ஐயான் அவங்க பேரு. அவங்ககிட்ட இப்போ இந்த போனை கொடுக்குறேன். அவங்க திருவற்பா அவர் அவருடைய பேரை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவர் திருவற்பா ஓதுவாரு. ஓதிட்டு இந்த மடாலயத்தை பற்றி ஒரு 5 நிமிஷம் அவருடைய அனுபவத்துல அவர் சொல்லுவாரு. அவங்க வந்து ஒரு அவர் பிறந்த ஊர் வந்து மலையாளம் தான், மலையாள தேசத்தை பிறந்தவங்க. ஆனா அது போல ரெண்டு பேர் இருக்கிறாங்க இங்க நம்ம ஐயாங்க, ரெண்டு பேர் மலையாள தேசத்துல பிறந்தவங்க. ஆனா ஐயா மேல தீவிர பட்டுக்கொண்டு தமிழே தெரியாதவங்க தமிழ் படிச்சு இப்ப தமிழை நல்லா பாடக்கூடிய அளவுல அவங்க சிறப்பாயிட்டாங்க. அவர்கிட்ட இப்ப இந்த போனை கொடுக்குறேங்க ஐயா, எல்லோரும் அவருடைய பாடலை கேளுங்கள், அவர் சொல்கின்ற அந்த 5 நிமிட கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா. நன்றி.
அருட்பரும் ஜோதி, அருட்பரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பரும் ஜோதி. ஐயா, என்னுடைய பெயர் சனாதனன். என்னுடைய சொந்த ஊர் வந்துட்டு கன்னியாகுமரி மாவட்டம், கேரளா ஊர் பக்கத்து தேசம். ஆகையினால் நான் படித்ததெல்லாம் மலையாளம்தான். நான் 68 SSLC படித்ததெல்லாம் மலையாளம்தான். 72 நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து ஒத்தியூர் வந்து முதன் வரும்பொழுது ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமிகள் மடாலயம் ஒரு காடு மாதிரி இருக்கும், அந்த இடத்திலே நான் வந்து என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டேன். அதுக்கப்புறம் 1980 எனக்கு மேரேஜ் ஆச்சு. அதற்கு பிற்பாடு 85 இருந்து இங்க தொடர்ந்து தினமும் வருவேன். ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய புரோகிராம் இங்க இருக்கும். சாயங்காலம் 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் என்னுடைய புரோகிராம் இங்கே இருக்கும். அன்று நான் இங்கு வந்த காலத்தில் திருவருட்பாவை படிப்பார்கள் தவிர பாடலா பாடமாட்டார்கள். அடியேனுக்கு வள்ளல் பெருமானுடைய பரிபூர்ண உதவியுடன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த பாடல்கள் எல்லா பாடல்களுக்கும் ஒரு இசை வடிவம் கொடுத்து நீ பாடு அப்படின்னு அவருடைய கட்டளை. அதன் மூலமாக இன்னைக்கு இசை வடிவத்திலே அந்த பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டு வருகிறேன். பல விதமான எல்லா விதமான பாடல்களையும் ஒரு இசை அமைச்சு அது மூலமாக பாடிக்கொண்டு வருகிறேன். ஐயா மூலமாக எனக்கும் பல நன்மைகள் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு பெண்ணு ஒரு ஆண் பையன் இருக்கிறான். அந்த பொண்ணு கூட சுத்த சைவத்தில் இன்னைக்கும் இருக்கிறார், பையனும் அப்படித்தான், 2 பேரும் இருக்கிறார்கள். அவங்களும் திருவருட்பாமையிலே மிகுந்த பக்தி உடையவர்கள். எங்க குடும்பமே அப்படிதான். இப்பொழுது நான் ஒரு பாடலை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த பாடல் உங்களுக்கெல்லாம் தெரியும், பாலமுருளி கிருஷ்ணா ஐயா அவர்கள் இந்த பாடலை ஒரு இசையில் பாடினார். அந்த பாடலை நான் உங்களுக்கு அதே டியூன்லே பாடி காட்டுகிறேன். அதிஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் என்ற பாடல். அதிஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாறு மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர்நாதாந்த தெய்வம், இருப்பாடு நீக்கி ஒளி இந்தருளும் தெய்வம், எண்ணிய நாம் எண்ணியவார் என கருளும் தெய்வம், பெருட்பாடலு வந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம், அதே தெய்வம், எல்லாம் செய்வல்ல தெய்வம், எங்கும் நிறை தெய்வம், என்னுயிரில் கலந்தெனக்கே இன்பம் நல்கும் தெய்வம், நல்லாக்கு நல்ல தெய்வம், நடுவான தெய்வம், நற்சபையில் ஆடுகின்ற நடராஜ தெய்வம், கல்லாக்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் தெய்வம், ஆரணமாம் தெய்வம் அருள் பூரணமாம் தெய்வம் செல்லாத நிலைகளெல்லாம் செல்லுகின்ற தெய்வம் சித்தபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியன் சென்னிவிசை வைத்த பெரும் தெய்வம் தாயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வமுற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக என்னை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம் சித்தபயில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் அருஜோதி தெய்வமினை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம்
வணக்கம் ஐயா.
ஐயா இப்போ பாடினது கேட்டீங்க, அவங்க வந்து சொல்ற மாதிரி தமிழ் ஆரம்பத்துல அவ்வளவு தெரியாது, ஆனா அதுக்கப்புறம் தமிழ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை இசையோட பாடுறதுக்கான முயற்சியும் அவரே தனிப்பட்ட முறையில எடுத்து அதுக்கப்புறம் இப்ப சிறப்பான முறையில அவங்க இங்க மடாலயத்துல வாரந்தோறும் வேலைக்கும் வரமாட்டாங்க, அவங்க வேலை செய்யறாங்க, இந்த வயதுலயும் வேலை செய்யறாங்க ஐயா. அவங்களுக்கு வயது என்னங்க வயது? 67 67 வயது. பெண்கள் திருமணம் பண்ணிட்டாரு, இருந்தாலும் அந்த தொழிலை தெய்வமா நினைச்சு சரியா அந்த வேலைக்கு விட்டுவாரு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இங்க ஒதுக்கிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு யோக நிலையில அவர் இருக்காரு ஐயா. இப்ப அடுத்ததாக நம்ம கோவிந்தராஜ் ஐயான் இருக்காரு, பெரியவங்க வயச இவங்களோட அவங்களுக்கு ரொம்ப பெரியவங்க. அவங்க வந்து இசைக்கிறதுலாம் தேவாரம் திருவாசகம் இசைக்கிற மெட்டில் அவங்க பாடுவாங்க. அந்த ஐயாவுடைய பாடலை கேளுங்க, அதுக்கப்புறம் அவர் ஒரு ஒரு வார்த்தை அவர் விரும்புறதே அவர் மடாலயத்தை பத்தி பேசுவாங்க.
வணக்கம் சொல்லிட்டு ஐயா அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி நெகிழ்ந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்த ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று பணிந்து வணிந்திய தொடும் நாம் பங்கில் உலகே மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் குறைந்துறையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்றபையில் திருச்சபையில் புகும் தருணம் இதுவே பெற்றதனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் குற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிர் நேரிய உடல் மறந்தாலும் சட்ட நஞ்சகங்கள் கலை மறந்தாலும் கண்கள் நின்று நிற்பது மறந்தாலும் தவத்துள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே தடித்த ஓர் மகனை தந்தை இன்றடித்தால் தாயுடன் நினைப்பல் தாயடைத்தால் பிடித்துள் தந்தை நினைப்பல் இங்கனுக்கு தேசிய தந்தையும் தாயும் பொடித்துள் மேனி அம்பலத்தாரும் புனிதானியாதலால் என்னை அடித்தது போதும் அனைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனிகாதே மடால் திருச்சூர் ஸ்ரீமன் ராமலிங்க மாடலிருந்து நான் பாடுறேன் ஐயா. இந்த மலையாளத்துல நான் வந்து 25 வருஷமா வந்து சொல்லியிருக்கேன். இந்த மலையாளத்துல வந்துதான் எனக்கு எல்லா புகழும் புகழும் பேரும் உண்டாந்து நான் ஒவ்வொரு வாரமும் இருக்கேன். எல்லா கோயிலையும் எல்லாரும் என்ன சிவாச்சாரியில கூப்பிட்டு போவாங்க. நம்ம வள்ளல் பெருமானுடைய பாடல சிலர் பாடுவோம், அவங்களுக்கு இந்த பண்ணி திருமுறை தான் பாடலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால நிறைய வள்ளல் பெருமான் பாடல் தான் நான் நிறைய பாடுவேன். ஒவ்வொரு எனக்கு என்ன வேணுமோ பல்கல் பெருமை கொடுப்பார். அடிக்கடி டெய்லி வருவேன், மரத்துக்கு வந்து டெய்லி வந்து போவேன், வேகம் வருவேன், பௌர்ணமிக்கு வருவேன், நாட்டியம் வருவேன். அதனால எனக்கு என்ன வேணும்ன்று அவரே எனக்கு நிர்ணயம் பண்ணி என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துன்னு வரார். நல்லா அனுபவிச்சுன்னு இருக்கேன். இவரை நான் நல்லா என் சிக்கனை பிடிச்சேன்ற மாதிரி இவரை நான் பிடிச்சிருக்கேன். என்ன காப்பாற்றுற இவர் தான் அருள் பெருஞ்சோதி ஆண்டவரே. இவரை எப்பவும் நான் மறக்க முடியாது. இந்த மாதிரி அருள் பெருஞ்சோதி ஆண்டவரே எனக்கு எல்லா எனக்கு என்ன வேணுமோ அதே தரார். அந்த அருள் கொடுக்குறாரு எனக்கு. பாடுறதுக்கு நல்ல குரல் கேட்டேன் அவரை, ஐயா நல்லா பாட எனக்கு பாடுறதுக்கு குரல் வேணும், கை கால் நல்லா வச்சுக்கணும், நாமத்தை நான் இன்னும் பாடிட்டே இருக்கணும் அப்படின்னு ஞாபக சக்தி கொடுக்கணும் பெருமானே அப்படின்னு சொல்லி அவரை நான் வேண்டினேன். அதே மாதிரி கொடுத்துருக்காரு. நானும் பாடினே இருக்கேன். எனக்கு என்ன வேணுமோ எல்லாம் கொடுத்துனே இருக்காரு. நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம் ஐயா.
அருட்டும் ஜோதி ஐயா, நம்ம கோவிந்தராஜ் ஐயா பாடினதை கேட்டுங்க, ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அதே மாதிரி ஐயா வந்து சொன்ன மாதிரி அவரு நல்ல சுத்துப்பத்துக்காரர் தான். ஆனா எல்லா சுத்தியும் துச்சமா நினைச்சு எல்லாத்தையும் சாதாரணமா பிள்ளைங்களுக்கு எல்லாம் குடுத்து குடிச்சாரு. எல்லா தகவலும் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுதான். ஆனா அந்த பிள்ளைங்க தாங்கல, அவரை அந்த பிள்ளைங்க தாங்கல. ஆனா அதை பத்தி அவர் கவலையும் படல. அவர் சாதாரணமா ஒரு ஞானி மாதிரி வாழறாரு. அதெல்லாம் அது மாதிரி அப்பேற்பட்ட அத்தனை ஆன்மாக்கள் எல்லாம் பாக்கதே கஷ்டம். அந்த வகையில ரொம்ப உத்தமமான மனிதர் அவர் தான். உங்க அவர் பாடல கேட்டுங்க ஐயா பாடல, அது உங்களுக்கு எல்லாம் பெருத்த நன்மையும் புண்ணியத்தையும் உண்டு பண்ணுங்க ஐயா. அடுத்ததாக கிருஷ்ணன்குட்டி நாயர் அவர் சொன்னாரு. சொல்லும் போது ஐயா என்ன நாயர்னு அறிமுகப்படுத்துங்க. ஏன்னாக்கா ஒரு மலையாளத்துல இருக்கிறோம், சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கிறான், இந்த உலகம் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதால்தான் எனக்கு அதுல விருப்பம் இல்லாங்களோ இல்ல நீங்க சொல்லுங்கன்னாரு. அதனால இந்த கிருஷ்ணன்குட்டி நாயர் ஐயா கிட்ட போன தரேன். அவங்க பாடமாட்டாங்க, ஆனா மடாலயத்தை பத்தியும் அந்த பெருமாள் தன்னை எப்படி காத்து காப்பாத்தி வராருன்றதை பத்தியும் ஒரு 5 நிமிடங்கள் அவர் பேசுவார் ஐயா.
அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி. ஐயா என் பேர் கிருஷ்ணகுட்டி. நாயர்னு சொன்னது ஜாதியை பத்தி உயர்த்தணும்ன்ற காரணத்துக்காக அல்ல. மற்ற மலையாளிகளும் இவங்க எல்லோருமே இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை பேரும் வள்ளல் பெருமானுடைய உயர்வை தெரிஞ்சு அந்த வழியிலே நடக்கணும்ன்ற ஒரு ஆசையினால் சொல்லிட்டேன்னு ஒய்யே எனக்கு ஜாதி பத்தியே கிடையாது. ஜாதியை பிடிக்கவும் பிடிக்காது. என்னுடைய பேர் வெறும் கிருஷ்ணன் தான் போட்டிருக்கேன். கிருஷ்ணன் குட்டி கூட போடல. அப்படி இருக்குது காரணம். ஏன் இந்த மடாலயத்துல நான் திருவச்சூருக்கு வந்த போது 1955 வந்தேன். 1955 வந்ததுன்னு மடாலயத்தை பார்ப்பேன் போவேன் வருவேன் ஒய்யே. மடாலயத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. ஒரு அம்மையும் சாமி இருக்காங்க நல்ல மனுஷன் அப்படின்னு அவர் ஜோதியாச்சு. அவ்வளவுதான் தெரியும். ஏறத்தாழ 1972 தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். காரணம் அதற்கு என்னுடைய ஒரு கண் தான். அதுக்கு இன்னைக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு ஜாதி வந்து அது தீர்க்க முடியாத அளவுக்கு அமெரிக்கா போற அளவுக்கு கூட என் கம்பெனி எனக்கு ஏற்பாடு பண்ணேன். ஆனா எங்க போய் தீர்க்க முடியல. செப்டிக் சப்தமான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப துன்பப்படுத்தேன். எல்லா கோயிலுக்கும் செம்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு எல்லா உண்டியலையும் போட்டு எல்லாம் போய் வந்தேன். எந்த தெய்வம் செய்யல. கடைசியில வள்ளல் பெருமாள் தான் காப்பாத்தினாரு. ஆகையால் தான் இந்த வாசப்படி மிதிச்சேன். இந்த வாசப்படி மிதிக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இடம் கிடைச்சதுன்னா உங்களை மாதிரி ஆளுங்க உலக சன்மார்க்கத்தை வளர்க்கக்கூடிய அன்பர்களாகி உங்களுக்கு இந்த கிடைச்சதுன்னா உண்மையிலே சொல்றேன் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர்களுடைய அனுகிரகம் அமெரிக்காவும் மற்ற நாடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சதுன்றத அது எப்படி சொல்றேன்னா எங்க பூபதி அவர்களால் தான் ஏற்பட்டது. இதுக்கு எத்தனையோ பேர் வந்தாங்க, எதோ பண்ணாங்க, அவங்க போயிட்டாங்க. மற்ற யோகிகள் வந்த மாதிரி அவங்களும் போயிட்டாங்க. வள்ளல் பெருமாள் வந்து எதாவது நடத்துறாரோ அது மாதிரி இந்த மடாலயத்தை ஒழுங்கு பலன் நடத்திட்டு வர்றவர் நம்ம அது செல்வ பூபதி. செல்வம்னால் அவர் செல்வத்தில் சேவித்தவர்கள். ஆனால் அவர் அருள் செல்வத்தில் இப்போ சேர்த்திட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட செல்வ பூபதி இந்த வடாலயத்தை செழிப்பாக நடத்திட்டு வர்றாரு. ஆகையால் அவர் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் அதே சமயத்தில் எங்களுடைய கண்ணு நோயை வடலூருக்கு போன விட்டார். எங்களுக்கு நண்பர் சொன்னாரு வடலூருக்கு போயிட்டு வாங்க உங்கள் கண் நோய் எப்படி போய் டாக்டரை கேட்டேன். அவரும் ரொம்ப கோபப்பட்டாரு. எங்கேயா போறேன் இந்த நேரத்தில் ஐயா இந்த மாதிரி நான் வடலூருக்கு போறேன். உடனே அவரே எழுதி கொடுத்துட்டாரு நீங்க போங்க அவர் தான் உங்களை காப்பாற்றணும். வடலூருக்கு போய் வந்து அதுலேருந்து விட்டுட்டேன். புலால் விட்டுட்டேன். என்னுடைய நோயும் போயிடுச்சு. அதுலேருந்து மரத்தை பச்சுட்டேன். மரத்தை பச்சு பிடிச்சிட்டேன். வள்ளுவனார் கோடு போட்டார். வள்ளலார் ரோடு போட்டே வந்தார். வள்ளுவனார் எப்படி கோடு போட்டாருன்னா கொல்லான் புலாலை தவித்தால் எல்லா உயிர்களும் கைத்தூப்பி கொள்ளும் என்று வள்ளுவர் கோடு தான் போட்டார். ஆனா வள்ளல் ரோடே போட்டார். இந்த பாதையில நடந்துவதற்கு ஆட்கள் இல்லையே வருத்தப்பட்டிருக்கும் போது உங்களை மாதிரி ஆளுங்க வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். இன்னும் எனக்கு சில நிறைய சொல்லணும்னு இருக்கு, நேரம் பிரச்சனை. ஐயா நான் கண்டிப்பா இங்க மட்டுக்கு வர முடியல, வயசு 84 ஆகுது சரிங்களா. பல்லும் போயிடுச்சு, காதும் கேட்கல, கண்ணும் தெரியுது. இன்னைக்கு என்ன வீட்டுல கொண்டு வரணும்னா கூட ஸ்லேல்பு பூச்சி தான் வரும், அந்த அளவுக்கு தான் மரத்துக்கு மற்ற பகல் நேரத்துல வருவேன் போவேன். பிறந்தவுடன் குருவாயு கேரளாவில் சரிங்களா. அதனால மேற்கிட்டு வள்ளலார் உங்களுடைய எல்லா இதுக்கும் உலக சம்மார்க்கத்தை வளர்த்தக்கூடிய உங்க குடும்பங்கள எல்லாருக்கும் இல்லையே என்ன சொல்றது, வள்ளல் பெருமானுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும். ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடலான், அருள் பழுத்த செழுங்கனியே அகம் பழுத்த சிவஞான அமுதே, முக்கி குரல் பழுத்த அருப்பாவை எமக்களித்த தெய்வமன பூவே, என்றும் அருள் பழுத்த அடியே எங்கள் மனையிருளை அகற்றவர் மணியே, நீ மெய் தருள் பழுத்தவர் ராமலிங்கா இன்னருடை சிந்தித்தேன். இதாயா என்று பாடல் நான் படுக்கும் போது எழுந்து போது தான் பாடுறது. என்னுடைய செல்போன்ல கூட அது பெரியதான் இருக்கும். நன்றி, வணக்கம்.
ஐயா இப்போது அந்த கிருஷ்ணகுட்டி ஐயா பேசினாங்க, அவங்க எந்த அளவுக்கு ஈடுபாடா ஐயா கிட்ட இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் வந்து 5 மணிக்கு மேல வெளியில அவர் வரமாட்டாரு, அவர் 5 மணில வீட்டுல அடங்கிடுவாரு. ஏன்னாக்கா அவருடைய வயது அப்படி, கண் பார்வை இருக்கிற ஒரு கண் பார்வை தெரியும் அவருக்கு, அந்த ஒரு கண் பார்வை கூட பெருமானோட திருவருளால அது தெரிஞ்சுட்டு இருக்குது. ஆனா அவர் ஏற்கனவே இறந்த கண் பார்வை கூட ரொம்ப மோசமா போனது ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. போன வாரம் கூட ஐயாவுடைய வீட்டுல வந்து அவங்க மருமகள், மருமகள் தானே ஐயா, அவங்க மருமகள் வந்து ஐயாவுடைய அறையை திறந்து பார்த்தாங்க. ஐயா கிருஷ்ணகுடி ஐயா அமர்ற இடம் இருக்குது, அவரு பூஜை பண்ற இடம் இருக்குது. அந்த அறையை திறந்து பார்க்கும் போது உள்ள முக்காடு போட்டுன்னு ஐயா உட்காந்துருக்கத பார்த்துட்டு சாத்திட்டாங்க. சாத்திட்டு திரும்பி வெளியில வாசப்படிக்க வராங்க, கிருஷ்ணகுடி ஐயா ஏத்த மாதிரி வராரு. வந்த உடனே அந்த அம்மா பயந்துட்டாங்க, ஐயா என்ன ஐயா என்னப்பா நீங்க எங்க வரீங்கன்னா, உள்ளதானே இருந்தீங்க, நான் எங்கம்மா உள்ள இருக்கு, நான் வெளியில இருக்கேன். அப்ப பார்த்தா அவ உள்ள அந்த அம்மா பார்த்து வள்ளல் பெருமானாரை பார்த்துருக்காங்க. இப்ப வள்ளல் பெருமானாரு உள்ள வந்து அங்க அமர்ந்திருந்தத உணர்ந்துட்டு அவங்க ஆனந்தப்பட்டாங்க. அப்படி ஐயாவுடைய வீட்டுல பெருமானார் வந்து அமர்ந்து காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த அம்மையாருக்கு தான் இங்க இருக்கிறத சுட்டி காட்டியிருக்கிறாரு பெருமானாரு, அதுக்கு சாட்சியா அந்த அம்மா வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு சிறப்பு அவங்க வீட்டுல நடந்தது, அது ஐயா சொல்ல தவறிட்டாரு, எனக்கு டக்குன்னு பெருமானார் ஞாபகப்படுத்திட்டாரு சொல்லிட்டேன், அது நேரத்தான் சொன்னாரு. அடுத்ததாக நம்ம நம்முடைய மடாலயத்துல வந்து ட்ரஸ்டியா இருக்கிறாங்க சீமா முத்து ஐயா, அவங்கள வந்து பல்காலமா பெருமான் மேல பக்தி கொண்டவரு, ஆரம்பத்துல நாட்டிகம் பேசினவரு, அப்புறம் ஆத்திகவாதி ஆயிட்டாரு. அவருடைய மாரிமுத்துனா கேள்விப்படுவீங்க, சாதாரணமா மாரிமுத்து பேரு கொண்டவங்க எப்படி இருப்பாங்க தெரியும், அப்படிலாம் இருந்தவர். ஆனா அப்பேற்பட்டவரையும் கல்லையும் கனி வைக்கும் பெருமானார் இல்லையா, அப்பேற்பட்ட நிலையில இப்ப இருந்து அற்புதமா பாடுவாங்க, அற்புதமா செய்திகளை சொல்லுவாங்க, ரொம்ப மடாலய வளர்ச்சிக்கு ரொம்ப சகாயமா இருக்கிறாங்க, உறுதுணையா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஆரம்பத்துல அந்த அளவுக்கு வந்ததில்லை, இப்ப அவர் மடாலயமே முழு முதல் கதியா இருக்கிற அளவுக்கு பெருமானார் அவரை மாற்றி வச்சிருக்காரு, அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்காரு. அந்த ஐயா இப்ப உங்க கூட உரையாடுவாங்க. அம்மா
இல்லாமல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருளாலே இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இணைப்பு இனிய விழா மிகவும் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கு காரணமாக விளங்கும் தாங்களும், அதற்காக பிரகத்தப்பட்ட பிரத்யோகமாக ஏற்பாடு செய்த எங்கள் நிர்வாகத்தின் தலைவர் பூபதி ஐயா அவர்களுக்கும், இந்த மடாலயத்தை தானே இருந்து நடத்துகிறேன் என்று எங்கும் சன்மார்க்கம் நடத்துகின்ற அருட்பெருஞ்சேரி வள்ளல் பெருமானுக்கும் இந்த இனிய வேலையிலே என்னுடைய இனிய வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா என்னுடைய பெயர் மாரிமுத்து, அன்பர்கள் எல்லோரும் அன்போடு என்னை சீமாமுத்து என்று அழைப்பார்கள். காரணம் எப்பொழுது பார்த்தாலும் சுறுசுறுப்போடு வேகமாக இருப்பேன், எந்த விவகாரத்திலும் வேகமாக இருப்பேன். சிறு சிறு பிரச்சனைகள் வரும்பொழுது பெரிய பெரிய பிரச்சனைகளாக உருவாகும், அப்பொழுதெல்லாம் அதை தவிர்ப்பதற்காக நான் முயற்சி செய்யும் பொழுது அது முடிந்து விட்டால் நீ சீமா என்று சொன்ன அந்த வார்த்தை சீமானாக அமைந்தது. அதுவும் அல்லாது சீமா முத்து என்பது சீமா என்பதை சுருக்கி முத்து என்று கூப்பிடுவார்கள். இந்த பெயரைத்தான் நமது பூபதி ஐயா அவர்கள் அப்படி பேசினார்கள். நான் சாதாரண குடும்பத்திலே பிறந்தவன், புலால் உண்டு புலைகொலை அதிகமாக செய்கின்ற குடும்பத்திலே பிறந்தவன். நான் சாமானியனாகத்தான் படித்தேன். நான் திருமணமாகி முடித்து பிறகு ஒரு 30-35 வயசுக்கு மேல் சித்த வித்யாதியாக இருந்தேன். சித்த வித்யாதியிலே இருக்கும்போது நான் தீட்சை பெற்று மேல்நிலை பயிற்சியிலே போகும்போது ஐயா படம் இல்லை, விளக்கு இல்லை, ஆனால் படம் உண்டு, எங்கள் பூஜை அறையிலே அது மூடி இருக்கும். நான் அபியாசம் செய்கின்ற இடம் வேறு. ஒரு இரவிலே எனக்கு வித்தப்பெருமை பிடித்தது. அது 2-3 நாள் இருந்தது. எல்லாரும் சொன்னார்கள், நீங்கள் செய்யாதீர்கள், இந்த பயிற்சியை செய்யாதீர்கள் என்று சொல்லும்போது நான் மீண்டும் ஒரு நாள் அமர்ந்தேன். அப்பொழுது வள்ளலார் படத்தை எடுத்து வைத்துவிட்டு நான் அமர்ந்தேன். 2வது நாள் இரவிலே எப்பொழுதும் 4 மணிக்கு அமர்ந்து வழக்கம் அமர்ந்து நான் நிச்சை கூடி உச்சியிலே நின்றபோது எனக்கு ஒன்றும் தெரியாத நிலையில இருந்தபோது 2 பேர் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு கொண்டு வந்தார்கள். என்னுடைய சுட்டியில அப்போது ஐயா என்று எழுப்பினார்கள். எங்கே என்றேன். நீங்கள் வாருங்கள் என்றார்கள். அவர்களோடு சேர்ந்து போனேன். போனவுடன் ஞான சபையை காட்டி இது உள்ளே போங்கள் என்றார்கள். ஏன் ஞான சபைக்கு இனிமேல் நீங்க இங்கதான் இருக்கணும். நாங்க அந்த 4:30 மணிக்கு என் விழிப்பு தட்டியது. எழுந்தேன், முகத்தை மட்டும் கழுவி கொண்டு நான் வெளியே சென்று விட்டேன். எனக்கு பரிசுத்தமான கன்னிப்பு அடியலார் நெசப்பாக்கத்திலே வைத்திருக்கின்ற அந்த சன்மார்க்க சபையிலே 2-3 நாள் இருந்தேன். மீண்டும் நான் வீட்டுக்கு 1 நாள் வந்துவிட்டு மீண்டும் வடலூர் சென்றேன். இப்படிதான் என்னுடைய பயணம் நடந்து கொண்டிருந்தது. ஆனா வள்ளலாரை நான் உணர்ந்து ஒன்றுமே தெரியாது, ஒரு பாட்டும் தெரியாது, அவரை பற்றி தெரியாது. ஆனால் எனக்கு அன்று பாட சொல்லும் போது அந்த சகல்வலை நான் பாடினேன். அப்போது அடிகளார் சொன்னார்கள், நீங்க உனக்கு ஏதோ ஐயா உனக்கு கொடுத்துக்கிறாரு, பயன்படுத்திக்கன்னு சொன்னாரு. அதை பயன்படுத்திங்க வரையா இன்னைக்கு பயன்படுத்திய விளைவு நான் அவரை பத்தி நிறைய புரிஞ்சுக்கிறேன். ஐயா ஏன் வந்தாரு, ஏன் வருகை உற்றார், அவர் ஒரு புரட்சியாளராகவே நினைக்கின்றேன். கிமு கிபி என்பது போல் வள்ளலாருக்கு முன் வள்ளலாருக்கு பின் என்ற நினைவு என் உள்ளே தோன்றுகிறது. காரணம், கிமு என்பது கிறிஸ்தவத்துக்கு முன் இருந்த காலம் வேறு, கிறிஸ்தவத்துக்கு பின் இருந்த காலம் வேறு பகுத்தார்கள். ஆனால் நாம் வள்ளலாருக்கு முன் இந்த ஆன்மீகமும் இந்த பக்தி வழிபாடும் எப்படி இருந்தது, வள்ளலார் தோன்றிய பிறகு எப்படி இருக்கிறது என நினைக்கும் பொழுதுதான் அங்கே ஒரு தெளிவான எண்ணம் வருகிறது, ஒரு பகுத்தறிவு எண்ணம் வருகிறது. ஆன்மீகம் என்பது கடவுளை வழிபடுவது, அபிஷேகம் செய்வது, படோடமாக ஆடம்பரமான ஆரத்தி எடுப்பது, இது போன்ற நிலையிலே இருந்தது. ஆனால் வல்லப்பெருமான் பிறகுதான் அந்த வழிபாடுகள் எல்லாம், ஆர்ப்பாட்டமான வழிபாடுகள் எல்லாம் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மை வழிபாடு, உண்மை ஆன்மீகம் எது? ஆன்மீகம் என்றால் கடவுள் கோயிலுக்கு சென்று கோவிலுக்கு தேங்காய் உடைத்து விட்டு கற்பனம் குளித்து விட்டு செல்வதுதான் அந்த ஆன்மீகம் என்ற அடிப்படையிலே வாழ்ந்து வந்த மனிதர்களே. ஆன்மம் என்றால் ஒவ்வொரு ஆன்மாவையும் நேசிக்க வேண்டும், ஆன்மாவின் உயிர் மீது நீங்கள் இரக்கம் கொள்ள வேண்டும். உயிர் இரக்கமே உண்மையான வழிபாடு. நீங்கள் உயிர் இரக்கத்தை தயவும் கருணையும் செய்யும் போதுதான் அங்கே கடவுளுடைய அருளை பெற வேண்டும் முடியும் என்று கடவுள் பெற என்ற வழியை காட்டினார்கள். அவர் சாதா கல்வி என்ற கல்வியை கொடுத்தார், பசிப்பினி என்ற நோயை போக்கினார், அறிவுக்கு குருவாக இருந்து நம்மை சாதா வரம் பெறுவதற்கு வழியை காட்டினார். இத்தனையும் செய்த அவர் ஆனால் உணவையும் நமக்கு கற்றுக் கொடுத்தார். காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த மனிதன், காட்டு மிருகங்களோடு வாழ்ந்தவன், கடுமையான உணவை உண்டான். அவன் நீண்ட ஆயுளோடு வாழவில்லை. அதை கடுத்த வந்த மக்களுடைய வரிசையிலே அத்தனை பேரும் வந்தார்கள். ஆனால் இந்த உயிரிறக்கத்தை பற்றி யாரும் சொல்லவில்லை. வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டத்தில் நான் ஒருவன் வந்தேன் என்று சொன்னார். ஆனால் வந்த வள்ளல் பெருமகனார் தான் இந்த சாகா கல்வியை தந்தார். எல்லா கல்வியும் சாகும். இன்ஜினியர் படித்தாலும், பிஏ படித்தாலும், எம்ஏ படித்தாலும், டாக்டர் படித்தாலும், எல்லா கல்வியும் சாகும். நீ பிறக்கும் போது அதிலிருந்து எல்கேஜியிலிருந்து தான் ஆரம்பிக்க முடியும். ஆனால் இந்த சாகா கல்வியை கொடுத்த ஐயாவுடைய கல்வி, நாம் இந்த தேகத்தை விட்டு வேறு தேகத்துக்கு போகும்பொழுது மீண்டும் அதே கல்வியை தோங்குவோம். அதுதான் சாகா கல்வி. இந்த கல்வியை கொடுத்த திருமகனாருக்கும் இந்த வேளையிலே நான் அவருக்கு வந்தனம் செய்து இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் நான் வந்தனத்தின் நன்றியன் செய்து கொள்கின்றேன். வந்தனம் வந்தனம் வந்தனம்.
அருட்பெரும் ஜோதி வணக்கம் ஐயா. அடுத்ததாக நம்ம படாலயத்துல இந்த தர்மசாலை பணியில இருக்கிற நம்ம சுகுணாம்மா அவங்க வந்து பல சன்மார்க்க சங்கங்கள்ல இந்த தொண்டு செய்யறவங்க, பல சன்மார்க்க சங்கத்துல இருந்த அனுபவம் உள்ளவங்க. அவங்க இப்ப நம்ம மடாலயத்துல இருக்கிறாங்க. அவங்க ஒரு முறை வள்ளல் பெருமானார இங்க தரிசனம் செய்யறாங்க. தர்மசாலையில ஐயா வந்து நின்ன தரிசனம் கொடுத்தாங்க. அத அம்மா கண்ணார பார்த்தாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சியை அம்மா இப்போ பதிவு பண்ணுவாங்க உங்களிடையே. அதே சமயத்துல அவங்க வந்து பாடல், ஒரு பாடல் எதுனா படிங்கம்மா, தெரிஞ்ச ஒரு பாடல ஒரு பாடுங்க. சரிங்க. இப்போ சுகுணா அம்மா கிட்ட எல்லாரும் அவர்கள் பாடுகின்ற பாடலையும் அவர்கள் பெருமானார் தரிசனம் பண்றதையும் சொல்லுவார்கள். குரல் வளம் சரியில்லையோ? சரி.
அனைத்தரும் கருணை அருச்செரும் ஜோதி அருள் பழுத்த செங்கனியே, அகம் பழுத்த சிவஞான அமுதே, முக்தி பொருள் பழுத்த அருட்பாவை, எமக்களித்த தெய்வ மனப்பூவே, என்றும் அருள் பழுத்த அடியேன்கள் மனையுருளை அகற்ற வருமணி, தீமை பெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்கா நின்னருளை சிந்திப்போமே. திருச்சிக்கம்பலம் ஐயா, எனக்கு வந்து நான் முதல் முதல்ல வந்து நான் சமையல் பற்று அதிகமா இருந்தது. நிறைய சிவன் கோவில்கள், அம்மன் கோவில்கள், அம்பாள் அந்த மாதிரி நிறைய தரிசனம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 20 ஆண்டுகள்னால பெருமான் சிவனடியாரோட என்னுடைய இல்லத்துக்கே சிவனடியாரோட வந்து என்ன ஆட்கொண்டாங்க. அப்போ விடிய காலையில 4:30 இருக்கும், 4:30 சிவனடியாரோட வந்து ஆட்கொண்ட பிறகு அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு தான் நான் வந்து இங்க பெருமான அரசே வர முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு நாங்க அப்போ பெருமான் என்னை ஆட்கொண்டது முதல்ல நல்லா. அதுக்கு அடுத்து தாம்பரத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய மன மணிமங்கலம்ன்ற ஒரு இடத்துல இந்த சாது சுப்பிரமணியம் ஐயான்னு சொல்லிட்டு பெரிய ஆசிரமம் நிறுவனாங்க. அப்போ பௌர்ணமிக்கு நாங்க எப்பவும் கஞ்சி ஊற்றுறது வழக்கம். அப்போ சரியான மழை கொட்டுது. அந்த இடத்துல நான் மழையோட இருக்கேன், எப்படி கட்டுதாக்கணும் பெருமானே அப்படின் போது கொஞ்சம் அந்த மழை கொஞ்சம் நின்னுது. அப்போ அந்த அடுப்பெல்லாம் எடுத்துட்டு வெளில வரும்போது கிட்டத்தட்ட 40 அடிக்கு தூரத்துல ஒரு அத்தி மரம், அந்த அத்தி மரத்துக்கு சுயம் ஜோதி தோன்றினத நானு சாது சுப்பிரமணியம் ஐயா அவங்க துணைஞர் 3 பேரும் கழிந்து கழித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிட நேரம் அந்த ஜோதி ஆள் உயரத்துக்கு பூமியில இருந்து தோன்றி மறைஞ்சு திரும்பி அதே புகை மண்டலமா காட்சி கொடுத்தாங்க பெருமான் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் எனக்கு 3வது முறையா விபூதி கொடுக்குற மாதிரி பெருமான் எனக்கு வந்தாங்க. அது மாதிரி இறைவனுடைய ஐயாவுடைய காட்சிகள் நிறைய எனக்கு கிடைச்சிருக்கு. இப்ப ஸ்ரீமத் ராமலிங்க சாமி மடாலயத்துல நாங்க இப்ப தர்மசாலையில இருக்கேன் ஐயா. அந்த இடத்துல அதாவது பசி ஆக்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரிதான் மனசு ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு தர்மசாலை பக்கத்துல ஒரு ஹால் இருக்கு அந்த பக்கத்துல இருந்தேன். முதல் நாள் ரொம்ப கண்ணீர் கதறிட்டு மிஸ் வந்து நான் இது போல கஷ்டப்படலாமான்னு கதறிட்டு அழுதுட்டு அதுக்கு அடுத்த நாள் விடிய காலையில 4:30 பெருமான சாட்சியா இப்ப எப்படி இருக்காரோ அதே மாதிரி எனக்கு காட்சி கொடுத்தாங்க ஐயா. இது உண்மையான, இது சத்தியமான நிகழ்வு. அதன் பிறகு இப்போ அதுல இருந்து நான் படிக்கிறது 8 அப்படின்னு அழுதுட்டு பெருமானுடைய திருவள்ளு நிறைய எனக்கு காட்சிகள் மட்டும் இல்லை எல்லாமே கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்ல, ஒரு 20 நாளா எனக்கு வந்து செஸ்ட் வந்துட்டு இடம் தெரியாத ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 4 நாளைக்கு 3 நாள் செல்வபூதி ஆயிட்டு சொன்னேன் என்னால முடியல, ரொம்ப நெஞ்சு வலி ஜாஸ்தியா இருக்குன்னொடனே பெருமான் ஐயா என்ன உட்கார வச்சு இருக்கிற அன்பர்கள் எல்லாம் உட்கார வச்சு எனக்கு பெருமா ஐயா வந்து எனக்கு ப்ரே பண்ணாங்க. ப்ரே பண்ணிட்டு இடத்துல இந்த சித்தபையின் கண்ணை நெற்றில அந்த இடத்துல விபூதி வச்சு என்ன வேண்டுதல் பண்ணும்போது அந்த தீபத்துல இப்போ எப்படி அந்த தீபம் தேவையிருக்கு அந்த வழக்கு இருக்கும் அதே தீபம் சின்னதா என்னுடைய சிற்றவையில இருந்து அப்படியே என்னுள்ள இறங்குச்சு ஐயா. அடுத்த நிமிஷம் ஐயா கையெடுத்தோடனே வெளியில அவர் வந்தாரு. வந்தோடனே சொன்னேன் நீங்க கையெழுத்து இது பண்ணும்போது இந்த தீபம் என்னுள்ள இறங்குச்சு அப்படின்னு. பெருசா வரக்கூடியது சின்ன இதுல இப்போ அதுவும் நல்லாயிடும். பெருமானுடைய திருவருளால நல்லாயிடும். இந்த இறையருள் காரியப்பட்டிருக்கு ஐயா இந்த இடத்துல பல காலமா கிட்டத்தட்ட 130 ஆண்டு காலமா இந்த சபை நல்ல முறையில் நடந்துட்டு இருக்கு. இப்போ எங்க செல்வகுபதி ஐயா என்ன ரொம்ப நல்லா அருமையா எல்லாம் பண்றாங்க. இவங்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாகவும் அன்போட யார் எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் அவங்களை தங்க வச்சு எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்லது நாங்கள் செய்துட்டு இருக்கோம். இந்த பணி மேலும் மேலும் திறக்கணும். அது மட்டுமல்ல இந்த தயாநிதி சேனலும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் மென்மேலும் சிறந்து உலகமெல்லாம் இருக்க வள்ளல் பெருமானுடைய கருணையும் ஆசையும் இருக்கும். என் பேரு சுகுணா. நான் சொன்ன மறந்துட்டு என்னுடைய பேரை மன்னிக்கணும். என்னுடைய பேர் சுகுணா. சொல்லி நிறைவேறுங்க. அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அரு பெருஞ்சோதி.
சுகுணம்மா சொன்னது போல அந்த காட்சியெல்லாம் எத்தனையோ காட்சியெல்லாம் பார்த்துருக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக 4 நாளைக்கு முன்னாடி அது மாதிரி ஒரு அனுபவம் வந்ததுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணோம். பிரார்த்தனை பண்ணும்போது திருநீர் எடுத்து அந்த அம்மாவுடைய நெற்றியில கை வச்சு திருநீர் வைக்கும்போது அந்த நம்ம இந்த தம்பிங் ப்ரெஸ் பண்ணி பண்ணும்போது அந்த அம்மா ஒன்றும் சொல்ல அப்போ பிரார்த்தனை பண்ணியே இருந்தோம். அது தொடர்ந்து அதை அந்த அந்த இடத்துல பெருமானோட திருவருளால அந்த திருநீரை வச்சு அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கினேன். ஐயா இது மாதிரி இந்த அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அந்த நோயிலேருந்து அவங்களை குணப்படுத்திடுங்க. அவங்க எங்களுக்கு வேணும் தர்மசாலை பணியெல்லாம் செய்யறதுக்கு அந்த அம்மா வேணும். மேலும் அவங்க இந்த தேகத்தோடயே ரொம்ப நாளைக்கு இங்கே வாழணும். அவங்களுக்கு காப்பாற்றி கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இது சம்மா சங்கத்தை சார்ந்த எல்லாருடைய அன்புடைய நீர் திருவடி நீர் சத்தியம் அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட பிரார்த்தனை பண்ணீங்கன்னு அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னேன். என்னன்னாக்கா ஐயா இவங்களை குணமாக்குற சக்தி உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால என்னுடைய உடல் உயிரில கலந்து அதுல இருந்து புறப்பட்டு அந்த அம்மா உடல் உயிரில கலக்கணும் அந்த அருள் ஜோதி அப்பதான் அது குணமாகும்ன்ற மாதிரி நான் சொன்ன ஞாபகம் நல்லா இருக்குது. அது அப்படியே பெருமானாரு காட்டினாரு. அந்த நம்ம மூலமா அந்த அம்மா உள்ள அந்த அருஜோதியை காட்டி அந்த சிறுநடுல இருந்து அப்படியே அந்த அம்மாவுக்கு உடல்ல இறங்கியிருக்குது. அது சொன்ன உடனே நான் சொல்லிட்டேன் அம்மா எப்போ அருஜோதிய உள்ள பாக்குறமோ அப்படியே மரணம் தவிர்ந்து போயிடும் ஐயா சொல்றாரு. அந்த வகையில உங்களுக்கு இன்னும் ஆயுள் கூடதாம்மா நீங்க பயப்படவே வேணாம் தைரியமா இருக்கலாம்னா. அதுக்கப்புறம் அது செஞ்சு முடிச்சோடனே அந்த அம்மாவுடைய மகமெல்லாம் கலையாய் போச்சு மாறி போச்சு. 20 நாளா அப்படியே நோயாய் போட்டு படுத்த ஒரு ஆள் எப்படி இருப்பாங்க அப்படி இருந்த சோர்ந்த முகம் அப்படியும் ரொம்ப பிரகாசமானது எல்லாரையும் பார்த்தோம். அந்த வகையில அப்படி ஒரு சிறப்பை பெருமானாரு இந்த இடத்துல செஞ்சிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம மடாலயத்துக்கு வந்து கொண்டிருக்கின்ற ஒரு அன்பர் ராஜன் அவர் ஒரு தொண்டர். இந்த நேரம் வரையும் அவருக்கு இங்க கூடியே இருக்காரு. அவர் ஒரு 5 நிமிடங்கள் உங்களிடத்துல பேச விரும்புறாரு.
அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்னும் எத்திரினை உடையவராய் உழக்கின்றார் யாவர் அவருடன் தான் எம்பெருமான் சுத்த நடம் இடுகின்ற சுத்த நடம் இடுகின்ற இரமண நான் தேர்ந்து அந்த வித்தகரம் அடிக்கே என் சிந்தை மிகை விளைந்ததாரோ. இந்த இந்த இடத்துல சான்றோர்கள் கூறியிருக்கிற நேரத்துல பலகாலமாக பேராசிரியர்கள் எல்லாம் வந்து இங்க பேசியிருக்காங்க. அருப்பாவும் மேல்நாட்டு சிந்தனை தத்துவத்தை கூட பேசியிருக்காங்க. சாங்கிங் தத்துவம் சாக்ரட்டிஸ் போன்ற தத்துவத்தெல்லாம் கூட நம்ம மடத்துல பேசியிருக்காங்க. அவ்வளோ பெருமைக்குரிய மடம் பேராசிரியர் வைரத்ன சபாபதி போன்றவரெல்லாம் இந்த மடத்துல நெடுங்காலமாக தன் அரிய உரைகளை எல்லாம் பேசியிருக்காங்க. நான் அதிகம் படித்தவன் அல்ல. இந்த மடத்திலே அவர்களுடைய சொற்கள் எல்லாம் கேட்டு என்னிடம் பல தவறுகள் இருந்தது. அந்த குற்றங்கள் எல்லாம் இந்த மடத்தின் மூலமாகத்தான் திருப்பி நடந்தேற நான் இப்போது எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அடியா இங்க வந்து அடியார்கள் கூட்டத்தில் வந்து திருவத்திரவாச வள்ளல் பெருமானுடைய பெருமைகள் எல்லாம் கேட்டு மனம் திரும்பி இப்போது நான் நலமாக வாழ்கிறேன். வள்ளல் பெருமானுடைய திருவருப்பா என்பது மனம் நெகிழக்கூடியது அப்படி என்று நான் சொல்லியிருக்கேன். நானும் அதை ஓதி கொண்டிருக்கிறேன். மீண்டும் நலம் பெற அருத்தெறிஞ்சு ஆண்டவர் எனக்கு நலம் பெறுவார் என்ற சொல்லி வணக்கம்.
எல்லாருக்கும் இன்னொரு முக்கியமான செய்தி, நம்முடைய மடாலயத்துல பிரான்ஸ் தேசத்துல இருந்து ஒரு 3 தன்மார்க்க அன்பர்கள் வந்து தங்கியிருக்கிறாங்க. ஒரு மாசமா இங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து இலங்கை வாழ் தமிழர்கள். அந்த இலங்கையிலிருந்து அந்த யுத்தம் நடக்கிற காலத்துல அவங்க அங்கிருந்து பிரான்ஸுக்கு தொழில் ரீதியா அங்க உத்தியோகத்துக்கு போயிட்டாங்க. அங்க இருந்து அவங்க பல ஆண்டுகள் அங்கே 20-25 ஆண்டுகள் இருக்குமாங்கய்யா? 25 ஆண்டுகள் இருக்குமா? 35 ஆண்டுகளாக அங்க பிரான்ஸ் தேசத்துல இருந்து தொழில் செய்யறாங்க. அவங்க நம்முடைய தொலைபேசி என்ன யூடியூப்ல பார்த்துட்டு தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்டு பேசும்போது, ஐயா இது போல தன்மார்க்கத்தை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா உங்க யூடியூப்ல இந்த அருள் ஜோதி டிவி சேனல் மூலமா நீங்க கொடுத்த அந்த கருத்துக்கள், சன்மார்க்க கருத்துக்கள்லாம் நான் கேட்டிருக்கிறோம். உங்களுடைய செல்வதி ஐயாவோட ஸ்பீச் கேட்டிருக்கோம், உசேன் ஐயாவுடைய ஸ்பீச் கேட்டிருக்கிறோம், சேலம் குப்பிசாமி ஐயாவுடைய ஸ்பீச் கேட்டிருக்கோம், கதிர்வேல் ஐயாவோட ஸ்பீச் கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் கேட்டு கேட்டு இப்போ எங்களுக்கு ரொம்ப சன்மார்க்கத்தின் மேல ஈடுபாடு அதிகமா ஆயிடுச்சு. அதனால உங்களை நேர்ல வந்து பார்க்கணும். எங்களுக்கு பிரான்ஸ் தேசத்துல இருக்கிற 100,000 தமிழர், இலங்கை தமிழருக்கு சன்மார்க்கத்தை கொண்டு போகணும், அவங்களுக்கு சன்மார்க்கத்தை சொல்லணும். அதுக்கு எங்களுக்கு என்னன்னே தெரியல. அதனால நேரடியா நாங்க இங்க சென்னைக்கு வந்து உங்களோட இருக்கலாம் நினைக்கிறோம். இருந்து என்னென்ன எங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க. நாங்க பிரான்ஸ் தேசத்துல போய் வள்ளலாரை பத்தி நாங்க எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட அவங்க போன்ல கேட்டாங்க. நான் ஒண்ணும் சொல்ல, தைரியமா சந்தோஷமா வாங்க. திருவள்ளால நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறோம். அதை வச்சு பெருமானார் உங்களுக்கு பெரிய சகாயம் செய்வார்னு சொல்லி வர சொல்லியிருந்தேன். அதே போல வந்தாங்க. வந்துட்டு வரும்போது இதான் முதல் தடவை வராங்க போல. வரும்போது பல முறை சொன்னாங்க, ஐயா உங்களை நம்பிதான் வரும், உங்களை நம்பிதான் வரும், எங்களுக்கு இந்த ஊர் தெரியாது, அதனால நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னாங்க. என்ன நம்பி நீங்க வரல, பெருமானார் நம்பி வரீங்க, இடம் அவருடையது, நாங்களும் அவருடைய அடிமை, தாராளமா வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மாதமா தங்கி இங்க சக்தி சாத்துல கந்துக்கிறாங்க. எங்கிட்ட தனிப்பட்ட முறையில பேசுவாங்க. அது இல்லாம பல சங்கங்களுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறோம். தைப்பூசத்துக்கு வடலூருக்கு போயிட்டு வந்தாங்க, சிறப்பான தரிசனமா பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி அவங்களுடைய பணி இருக்குது. அவங்களுக்கு சன்மார்க்கத்தை பிரான்ஸ் தேசத்துல வளர்க்கணும், அதான் அவங்களுடைய குறிக்கோள் லட்சியமா இருக்குது. அதுக்கான வேலையெல்லாம் என்னன்றது கேட்டுக்கிறாங்க. அதுக்கு நம்மளால என்னென்ன செய்யணும்ன்றது சொல்லியிருக்கிறோம். அவங்க இப்போ உங்களோட ஒரு 5 நிமிடம் உரையாடுவாங்க. அவங்க வந்து பேசுறது கொஞ்சம் இலங்கை தமிழா இருக்கும், இருந்தாலும் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அதனால கேளுங்க. ஏன்னா அங்க பிரான்ஸ் தேசத்துல இருந்து வள்ளலார தெரிஞ்சுக்கணும், அதுவும் ரொம்ப பாடுபட்டு ரொம்ப அடிபட்டு இருக்கிறாங்க இலங்கையில. அதெல்லாம் அவங்க சொல்லும் போது அழுகையா வரும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்து அங்கிருந்து தப்பி பிழைச்சு பிரான்ஸ் தேசத்துக்கு போயிட்டு சன்மார்க்கம் ஒண்ணு இருந்தாக்கா இது மாதிரி இலங்கையில் நடக்குமா? அப்ப இலங்கையில ஏன் சன்மார்க்கம் வரல? அப்ப சன்மார்க்கம் உலகம் முழுக்க போக வேண்டிய ஒரு கருத்து தானே, அதை நீங்க டிவி மூலமா சொன்னது நாங்க கேட்டோமே அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க. எல்லாமே செயல் குடும்பையா, நீங்க தான் வித்து பிரான்ஸ் தேசத்துக்கு நீங்க தான் வித்துன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ அந்த ஐயா கிட்ட இப்போ பேச, கிருஷ்ணன் என்ற ஐயா முதல்ல உங்கள்கிட்ட உரையாடுவாருங்க.
அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. ஐயா வணக்கம். என்னுடைய பேர் கிருஷ்ணா, மாயரன் சொல்லிட்டு அங்க கூப்பிடுவாங்க. நான் பிரான்ஸ் தேசத்துக்கு போகும்போது எனக்கு என்ன தொழிலுமே தெரியாது. ஆனால் அங்கே போயிட்டு நான் அச்சு தொழில் பழகிட்டேன். அதன் மூலமாக தமிழ் மொழியில் தீவிர பற்று வந்துச்சு. அந்த பற்றின் காரணமாக 2,500 ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அது இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த கட்டுரையை வச்சு எல்லாருமே தமிழ் மொழிக்கு அந்த அந்த கட்டுரையில் எழுத்துக்கள் எப்படி எழுத வேண்டும் பற்றி எழுதியிருந்தேன். அந்த கட்டுரை அந்த தமிழ் மொழியில் தப்பா தப்பாக எழுதியிருந்தாங்க. கணினி வந்த பிறகு அது எப்படி திருத்தணும்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுந்தேன். அது இன்றைக்கு உலகம் முழுக்க பல ஜீனியஸ் கட்டுரை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனால் நான் படித்தது எஸ்சி தான், அதுக்கு மேலே நான் படிக்கல. இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய புத்தகங்கள் வாசித்தேன். நிறைய புத்தகம் வாசிக்கிற போது வி கல்யாண சுந்தரனுடைய புத்தகம் நிறைய வாசிச்சிருக்கேன். அவரு எல்லா அவர் எழுதிய எல்லா ஒளியும் வந்துட்டு இருக்குது. அது மாதிரி யார் யார் புத்தகம் எழுதாரோ எனக்கு பிடிச்சவரோட அவர் எழுதின அந்த ஒளியும் அவ்வளவு வாங்கிடுவேன். வாங்கிட்டு வாசித்தான் எனக்கு வேலை. ஆனால் திருவருப்பா கூட என்னுடைய நிறைய இருக்குது. ஏழு ஒளியும் இருக்குது. அது அதை விட இவர் இவர் தமிழ் தமிழ் மணிக்கு அவருடைய புத்தகம் செய்யப்படுறதில்ல. அவர் வள்ளலார் புரட்சி தொகையின்னு சொல்லி எழுதியிருந்தவர். அந்த புத்தகம் எல்லாம் வாசிச்சிருக்கிறேன். ஆனால் சன்மார்க்கத்துக்கு வரையில. இருந்தாலும் இந்த இறுதியாக சிவபூதேவியோட தொலைவு டிவியில பார்த்து பார்த்து சில அன்பரோட பேச்சுகளை கேட்டிருக்கிறேன். அந்த கேட்ட பிறகு அந்த பேச்ச பேசுறவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதையும் நான் பார்த்துக் கொள்வேன். அது மாதிரி இந்த அம்மா என்ன பேரு ஒரு அம்மா பேசியிருந்தாங்க. அவங்க பேர் ஞாபகத்துக்கு வர்றதில்லை. இப்போ அவங்க பேசுற போது இந்த பட்டுப்பூச்சிகள் எப்படி வளர்க்குறாங்க, அதை எப்படி கொலை செய்யறாங்க, அதையெல்லாம் பார்த்து அவங்க பேசுறதுக்கு இதை சொல்றதுக்கு அவங்களே தகுதியானது பார்த்தேன். சொல்லுறது யாருக்கும் அழுதான் அழுதான் சொல்லி அவனும் தேவையில்லையா. அப்ப அது மாதிரி அந்த அம்மா வந்து அந்த ஆடை வந்து மிக எளிமையாக அந்த சொல்வதற்கு ஏற்ற தகுதி உள்ளவங்க தான் இருந்தாங்க. அந்த பேச்ச கேட்ட உடனே அன்றைக்கு மதியம் மாம்ச உணவு சாப்பிடுறான். இரவு சாப்பிட்றதே இல்லை. சாப்பிட்றதே விட்டுட்டார். அன்றைக்கு இரவே விட்டதுதான். அது ஏறக்குறைய ஆறு மாசங்கள். அந்த ஆறு மாசத்துல நிறைய அற்புதங்கள் எனக்கு நடந்திருக்கு. ஏன்னா ஆறு மாசத்துல வடலூருக்கு சிவதி சரணம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பே கிடைச்சிருக்கு இல்லையா. அது பெரிய பாக்கியமாக்குறது. அது மாத்திரம் இல்ல, வள்ளலார் சொல்ற மாதிரி ஒருமையுடன் இனது திருவடி நினைக்கின்ற உத்தமரணம் உறவு வேண்டும் என்று இங்க வந்த பிறகு நிறைய உத்தமர்களோட உறவை திட்டுக்கொண்டேன். அது மாத்திரமல்ல நிறைய வைத்தியர்களோட உறவுகளை திட்டுக்கொண்டேன். இன்னைக்கு நான் போயிட்டு பிரான்சுக்கு போயிட்டு இந்த சன்மார்க்கத்தை வளர்க்கக்கூடிய வழிவகைகளையும் என்னால் ஆனமுடுத்தியும். அது மாத்திரமல்ல இந்த மாம்ச உணவு சாப்பிடாதவர்களுக்கு அதாவது இந்த நோய் இந்த நோய் இருக்கு இல்லையா, என்ன டயபெட்டிஸ் சொல்ற நோய் இருக்குல்ல, அவர்கள் மாம்ச உணவு சாப்பிட்டால் அவர்களுக்கு எப்படி அந்த நோயிலிருந்து மீட்டுக் கொள்வது மீண்டு வர்றது என்றதுக்கு மருந்து இல்லாமல் வாழக்கூடிய வளைவுகளை இலவசமாக சொல்லிக் கொடுப்பதற்காக எண்ணங்கள் கொண்டிருக்கேன். இது எல்லாம் இறைவன் செயல்தான். எனக்கு எதுவும் தெரியல. ஆறு மாசத்துக்குள்ளே எனக்கு எந்த விதமான பணக்கஷ்டம் இருக்கு இல்லை. அதாவது வந்து அருணகிரிநாதர் சொல்ற போது சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வில் வாழ்ந்திருந்தேன். ஆனா இன்றைக்கு இங்கே சன்மார்க்கத்துக்கு வந்த பிறகு நிறைய அன்பர்களை சந்தித்திருக்கிறேன். அங்கு அது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறேன். இதோட ஒன்று வச்சுக்கு முடிச்சு சொல்றேன். அருட்டின் ஜோதி அருட்டின் ஜோதி தனித்திருந்தரணை அருட்டின் ஜோதி.
ஐயா நல்லது, எல்லாரும் பேசி முடிச்சாங்க. இன்னொரு ஐயா இருக்காரு, அவருக்கு பேச முடியலைங்க, பரவாயில்லைங்க அப்படின்றாங்க. அப்புறம் கமலக்கண்ணன் பேசுவாரா? பேசுவாரா? சரி. ஐயா இப்போ சொல்லுங்க ஐயா. ஹலோ, இப்ப நீங்க பேசலாம்.
ஆமாங்கய்யா
எல்லாம் பேசியா. ஒரு சிறு தம்பி இருக்காரு, 15 வயது ஆகுது. அவரு பள்ளி கூட போகாம முழுக்க முழுக்க வள்ளலாரேதான் தெரியும் சொல்லிட்டு அவருடைய உடைய நடை அவருடைய உணவு விஷயத்துல எல்லாத்திலயும் அவர் இதுவா இருக்காரு. கமலக்கண்ணன், கமலக்கண்ணன் சொல்லிட்டு வயது 14 வயது. இப்ப அவங்ககிட்ட போன தரங்கய்யா, எல்லாரும் கேளுங்க. மகாமந்திரம் சொல்லிட்டு பேரை சொல்லிட்டு நீ என்ன பண்றேன்னு
ஐயா. 62வது 62 தனி பெருங்க 62 ஐயா. வணக்கம் ஐயா.
வணக்கம்
ஐயா. என் பேர் கமலக்கண்ணன் ஐயா. ஒரு மூணு நாலு வருஷமா சன்மார்க்கத்துக்கு வந்து நிற்குங்க ஐயா. கல்வி படிப்பு படிக்கிறது இல்லைங்க ஐயா, சபையில் தாங்க இருக்கேன். இங்க வெளியூர்தாங்க இருக்கேன், சபையில தான் இருக்கேன்.
சரிப்பா, நீங்க நீங்க எப்படி சன்மார்க்கத்துக்கு வந்தீங்க, எத்தனை எதனால உள்ளார வந்தீங்க, நீங்க அத பத்தி சொல்லுங்களேன்.
அப்பா வந்து சன்மார்க்கம் தாங்க முதல்ல இருந்தேன். அப்பா தான், அப்பா மூலமா தாங்க வந்தேன். நான் வந்து சதுரங்க இது செஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது போற வழியில வந்து சபை பார்த்தேங்கய்யா. வண்ணாரப்பேட்டையில திருவருள் பிரகாச வள்ளலா தியான அருள் சபைன்னு ஒரு சபை இருக்குங்கய்யா. அந்த சபையை பார்த்தபோது ஒரு நாள் உள்ள போலாமே அப்படின்ட்டு போய் தியானம் பண்ணங்கய்யா. அதனால இருந்து அங்க போக ஆரம்பிச்சுங்கய்யா. அங்க போகும்பொழுது சம்பத் ஐயா, சம்பத் குமார் ஐயான்னு ஒருத்தர் இருக்காருங்க ஐயா, நிர்வாகிங்கய்யா. அவரு தான் அங்க நிர்வாகிக்கிறாரு. அவரு தாங்க எனக்கு ஆறாம் திருமுறை என்ற புத்தகத்தை, திருவருப்ப புத்தகத்தை தந்து என்னை படிக்க வச்சு என்னை ஒரு நிலை கொண்டு வந்து அவரு தாங்கய்யா. சுகுணம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் அங்கதாங்க இருக்காங்க. ஆமா, அடுத்து அந்த சபையிலேயே இருந்தாங்க ஐயா. அடுத்து கொஞ்ச நாள் போக போக திருவத்தூர் சபைன்னு ஒன்று இருக்கீங்கய்யா. திருவத்தூர் சபை மடாலயம், ஸ்ரீமத் ராமலிங்க மடாலயம் சபை அங்க இருக்குங்கய்யா.
சரி சரி, எதனால எதனால நீங்க வந்து படிப்பெல்லாம் நிறுத்திட்டு இங்கேயே இருக்கிறீங்க?
நான் வந்து நம்ம ஐயா கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுங்க.
ஐயா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன இது? அந்த அளவுக்கு இப்ப நீங்க செஸ் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அதான் போயிட்டு இருந்த போதுதான் சொல்றேன் நானு, அதெல்லாம் போயிட்டு இருந்திருக்கீங்க. இருந்தாலும் வந்து அது அது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இது வந்து ஒரு துறவு மாதிரி விஷயம் இல்லையா? இது வந்து ஒரு துறவு மேற்கொள்ற மாதிரி இல்லையா? ஒரு 14 வயசுலயே வந்து நீங்க வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கிறது அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம். 11 வயசு 12 வயசு அப்படிங்கறத அறியா பருவம்னு சொல்லலாம். அந்த ஒரு பருவத்துல வந்து நீங்க உலகம் வந்திருக்கீங்கன்னா எந்த ஈர்ப்புனால நீங்க வந்தீங்க? அதுக்காக ஏன் படிப்பை எல்லாம் விட்டுட்டு வரணும்? நீங்க படிச்சுக்கிட்டே கூட இத பண்ணிருக்கலாம் இல்லையா?
இல்லங்கய்யா, எனக்கு அதுல இருப்பும் இல்ல.
ரொம்ப சந்தோஷம்
ஐயா.
சரிங்கய்யா,
அதான் அதான் அந்த தம்பிக்கு எல்லாருமே சொல்லியாச்சு, எவ்வளவோ சொல்லியாச்சு. பட் அந்த தம்பி வந்து அம்மா அம்மா அப்பாவும் எவ்வளவு சொல்லியாச்சு, இந்த சங்கத்துல இருந்து எவ்வளவு சொல்லியாச்சு. படிப்பு படிங்க, படிச்சு அந்த வயதுக்கு வந்தோன்னு அதுக்கு ஏற்ற ஒரு உத்தியோகம் தொழில் செஞ்சு பெருமாள் குடியே இருக்கணும் அப்படி இருந்தாலும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பட் இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு இங்க சொல்றது ஏத்துக்கல, அதனால திருவள்ள சம்மதம் ஏதோ அது நடக்கட்டும். சரிங்களாங்கய்யா? இப்போ ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, இப்ப எல்லாரும் பேசி முடிச்சாச்சு. அடுத்தது என்னன்னு நீங்க
தான் சொல்லுங்க ஐயா. பாடலுக்கு வந்து நீங்க பாடி அந்த பொருள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா.
அப்படிங்களா? கேள்வி பதில் சொன்னவால நான் சரிங்க, பரவாயில்லங்கய்யா. இப்போ
அதை முடிச்சுட்டு
ஆமா, அது மொத்தம் 10 பாடல் இருக்குது. சரிங்களாங்கய்யா? 10 பாடல். நீங்க அந்த என்னன்னாக்கா, இந்த கண்டேன் கனிந்தேன் கலந்தேன் எனல் அப்படின்னு வருது. கண்டேன் கனிந்தேன் கலந்து குடல், அந்த ஒரு தலைப்புல 10 பாடல் இருக்குது. அந்த 10 பாடலுக்குரிய விளக்கம்னு பாத்தீங்கன்னாக்கா, எப்படி சொல்றது, ரொம்ப பெரியதா ஒரு விளக்கம் அதுல கொடுக்குற மாதிரி இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்ல புலன் ஆகுது. என்னன்னாக்கா, இதுவரையும் யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புத ஒரு அனுபவம் வள்ளல் பெருமானுக்கு கிடைத்திருக்குது என்பது உண்மை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், எல்லா பாடல்களும் அதான் மிளிரும். அந்த வகையில இந்த பாடல்லையும் அதுதான் புலப்படுது. அது முதல் பாடல் பாருங்க. அருளரசை அருட்குருவை, அருட்பெரும் ஜோதியை, என் அம்மையை, என் அப்பனை, என் ஆண்டவனை, அமுதை செல்லுறும் என் உயிரை, எந்த உயிருக்கு உயிரை, எல்லாம் செய்யவல்ல தனித்தலைமை சித்தசிகா மணியை, மறு பெரு வாழ்வை, மறுவு பெரு வாழ்வை, எல்லா வாழ்வும் எனக் கழித்த வாழ் முதலை, மருந்தினை மாமணியை, என் கண்மணியை, கருணை நடம் புரிகின்ற கனக சபாபதியை, கண்டு கொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் கழித்தே அப்படின்னு பாடுறாரு. இப்படிதான் ஒவ்வொரு பாடல்லையும் சொல்றாங்க. இந்த முதல் பாடல்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இந்த பாடல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டோட்டலா கண்டுகொண்டேன் என்றாரு, கணிந்து கொண்டேன் என்றாரு, கலந்து கொண்டேன் அப்படின்னு கலந்து கொண்டேன் கழித்தே என்றாரு. இந்த விளக்கம் சொல்ல போகும்போது இப்ப அருள் அரசை அப்படின் போது இறைவன் தான் நம்மள ஆட்சி செய்யறான் இல்லையா, அப்படி அருளாக இருந்து நம்மை ஆட்சி செய்கின்றவனை அருள் அரசை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அருள் குருவை அனும்போது அந்த அருளாகி இறைவனே தனக்கு குருவாக வாய்த்ததாக சொல்றாரு. அந்த அருள் குரு யாரு, அந்த அருள் அரசர் யாருன்னாக்கா அவரே அருட்பிரம் ஜோதி அப்படின்றாரு. என் அம்மை, என் அப்பனை, என் ஆண்டவனை என்றாரு. என் அம்மை அப்பன்னாக்கா அந்த அருட்பிரம் ஜோதி ஆண்டவரே தனக்கு தாயாகவும் தந்தையாகவும் ஆண்டவனாகவும் இருக்கின்றார். அந்த ஆண்டவன் என்ற சொல்லுக்கு இப்ப அம்மை அப்பன்னா தெரியும், தாய் தந்தை, தாயாகி தந்தையமாய் தாங்குகின்ற தெய்வம் என்றோம். அது போல ஒரு தாய் எப்படி பிள்ளையை வளர்ப்பாலோ பாதுகாப்பாலோ அப்படி தாயாக இருந்து பாதுகாத்தார், அப்பனாக இருந்து எப்படி நம்மளுக்கு வழிநடத்துவாரோ அப்படி அர்ப்பஞ்சி ஆண்டவர் என்னை வழிநடத்தினார் அப்படின்றாரு. அவரே ஆண்டவனமாக இருக்கின்றார் என்றது. இப்ப ஆண்டவன் என்பவன் என்று பார்த்தாக்கா நம்மளுக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய சூழ்நிலையாக இந்த உடலை கொடுத்து, இந்த உடலை கொடுத்து, இந்த உடலுக்குரிய ஜீவ சக்தியை கொடுத்து, இந்த ஜீவ சக்திக்குரிய போகத்தை அனுபவங்களை கொடுத்து, இப்படி எல்லா விதமான நிலைகளையும் இருந்து நமக்கு கொடுத்து நம்மை இந்த மேல்நிலைக்கு ஏற்றிருக்கிற ஆண்டவன், நம்மை இந்த நிலைகளுக்கெல்லாம் ஏற்றி வைத்து ஏறா நிலைமை ஏற்றுவதற்காக நம்மளை ஆண்டு கொண்டு ஆள்கின்றான் ஆண்டவன் என்பதாக அந்த பொருள். அந்த ஆண்டவன் என்ற பொருள் எது சொல்லுமனக்கா, நம்மை ஆள்பவன், எது கொடுத்து ஆள்பவன், இந்த உலகில் வாழ்வதற்குரிய இந்த ஓரறிவிலிருந்து அஞ்சறிவு வரை இருக்கிற உலகிய உயிர்கள் உடைய தரம் வேற, இப்ப ஆறாவது அறிவுல தான் அந்த இறைவன் நம்மளை ஆண்டு கொள்கின்றான். எப்படி ஆண்டு கொள்கின்றான், எல்லா விதமான கருவி கர்ணங்களையும் சூழ்நிலைகளையும் எல்லாத்தையும் கொடுத்து அதை அனுபவித்து அதிலிருந்து மேலிருவதற்கு சகாயம் செய்கின்றார் ஆண்டவன் என்பதாக அந்த இது அந்த ஆண்டவன் என்ற பொருளுக்கு விளக்கம். அமுதை தெருளுரும் என் உயிரை என்றாரு. தெருளுரும் என் உயிரை எனக்கா உயிர் ஒன்று தெளிவு அடைந்தாதான் அது உயிர். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்னும்போது அந்த ஒழுக்கம் எந்த அளவுக்கு உயிரை விட சிறந்ததோ அந்த ஒழுக்கம் தான் உயிரை வந்து தெளிவுபடுத்துது, ஒரு உயர்நிலைக்கு ஆக்குது. அந்த அந்த வகையில தெளிவுறும் என் உயிரை, எந்த உயிருக்கு உயிரை என்றாரு. அப்போ ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உள்ளொளியாக இருந்து நம்ம உயிருக்கு உயிராக இருந்து நமக்கு அந்த அறிவாக விளங்கி தெளிவுபடுறாரு இறைவன். அப்படி தெளிவுறும் என் உயிரை, என்ற உயிருக்கு உயிரை எல்லாம் செய் வல்ல தனித்தலைமை சித்த சிகாமணியை என்றாரு. சித்த சிகாமணி அப்படின்னாக்கா சித்த சிகாமணி அதாவது 647 கோடி சித்தி வல்லபவங்களுக்கும் இறைவன் தான் மணிமுடியா இருக்காரு, அவர் தான் தலைவர். அந்த சித்தம் என்று சொல்லக்கூடிய சித்தி நிலைகள் அத்தனைக்கும் ஒரு மணிமுடியாக விளங்கக்கூடியவர் இறைவன். அந்த சித்த சிகாமணியை அந்த 647 கோடி சித்தி கலைகளையும் சித்தி வல்லபத்தையும் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் சித்தர்கள் அருளாளர்கள். அப்படி எல்லோருக்கும் சிகாமணியாக முடிமணியாக இருக்கக்கூடியவர் அர்ப்பஞ்சி தாண்டவர். அப்பேற்பட்டவர் மறுவு பெரு வாழ்வை, அதாவது தனக்கு வாய்த்த பெரும் வாழ்வை எல்லா வாழ்வும் எனக்களித்த எல்லா வாழ்வும் என்றாரு. இருக்கிறது பேரின்ப சித்தி பெருவாழ்வு ஒண்ணுதான், ஆனா எல்லா வாழ்வும் என்றாரு. எல்லா வாழ்வுனாக்கா இங்க என்ன பொருள் கொள்ள முடியுது அப்படின்னாக்கா, சித்தர் வாழ்வு, முத்தர் வாழ்வு, யோகர் வாழ்வு, ஞானர் வாழ்வு, முனிவர் வாழ்வு, ரிஷிகர் வாழ்வு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்குது. சித்தர், முத்தர், ஞானிகள், யோகிகள், தேவர்கள், அறிஞர்கள், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்குது. இந்த அனுபவத்தையெல்லாம் தனக்கு தந்தருளிய இறைவன். அந்த ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு வாழ்வு. நமக்கு இந்த உடம்புல நம்ம ஒரு அனுபவம் அனுபவிச்சிருந்தாக்கா அந்த அனுபவத்தோடு சேர்ந்த வாழ்வு தான் வாழ்வு. இப்படி எல்லா வாழ்வும் எனக்கு அளித்த எல்லா நிலைகளையும் கடந்துதான் இப்போ தெரிந்த சித்தி பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய உயர்நிலையில பெருமானார் இருக்காரு. அப்படி மறுவு பெரு வாழ்வு, எல்லா வாழ்வும் எனக்களித்த வாழ் முதலை மருந்தினை மாமணியை என் கண்மணியை கருணை நடம் புரிகின்ற கனக சபாபதியை கண்டு கொண்டேன், கணிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன், கழித்தே என்றாரு. இந்த கண்டு கொண்டேன் என்பதற்கும் கணிந்து கொண்டேன் என்பதற்கும் க கலந்து கொண்டேன் என்பதற்கும் நாம விளக்கம் தெரிஞ்சுக்கணும் ஐயா. இந்த பாடல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விளக்கமே இதுதான். மற்றபடி மற்ற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இறைவனை புகழ்றது அதுதான் இருக்கும். இறைவனை புகழ்ந்துட்டு கடைசியில கண்டு கொண்டேன், கணிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன், கழித்தேன் முடிப்பாரு. அப்போ எதை கண்டாரு, எதை கணிந்தாரு, எதை கலந்து கொண்டாரு, இதுதான் முக்கியம். இந்த நிலையை தான் வேற யாருமே அடையல. எல்லாம் கண்டாங்க, கணிந்தாங்க, ஆனா கலக்கல. வல்லபெருமான் மட்டும்தான் கலத்தாரு. அப்படி கலத்தவங்க இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு இருப்பு இல்லாம போயிடுச்சு, கழிக்க முடியல, நிரந்தரமா கழிக்க முடியல. ஆனா பெருமானார் கழித்து இருக்கிறாரு. அப்போ என்னன்னாக்கா, இப்போ சாதாரணமா ஞான சபை எடுக்கிறோம், அந்த ஞான சபையுடைய விளக்கம் என்னன்னாக்கா, அருட்பெரும் ஜோதிய ஆண்டவரை காண்பதுதான் ஞான சபையுடைய விளக்கம். அதாவது தன்னுடைய ஞான சபையாகிய தன்னுடைய உடல்ல இருக்கிற, தன்னுடைய தலைபாகத்தில் இருக்கிற திறனோடு பகுதியில விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை யார் ஒருவர் காண்கின்றார்களோ அவர்கள் கண்டுகொள்வது, இறைவனை கண்டுகொள்வது. அப்படி புறத்துல இருக்கிற ஞான சபையில அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை காட்டுறாரு பெருமானாரு. அதே நம்மளுடைய உடல்ல இந்த திறனோடு பகுதியில் இருக்கிற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை காண வேண்டும். அப்படி கண்டவர் தான் இறைவன் வல்லம் பெருமானார், கண்டு கொண்டார். இப்படி எல்லா சித்தர்களும் முத்தர்களும் கண்டு இருக்கின்றார்கள், அது சந்தேகமே இல்லை. அப்புறம் கணிந்து கொண்டேன், கணிந்து கொள்ளுதல் என்பது என்னக்கா, அவரை அவரையே சார்ந்திருத்தல், சார்ந்து சார்ந்து அந்த இறை காட்சியை நாமலாம் ஏகதேசம் பாக்குறோம். அருட்பெரும் ஜோதியுடைய உள் ஒளியை ஏகதேசம் பாக்குறோம், எப்பயோ ஒரு வாட்டி பாக்குறோம். ஒரு வாட்டி நட்சத்திர ஒளியா பாக்குறோம், ஒரு வாட்டி சந்திர ஒளியா பாக்குறோம், ஒரு வாட்டி ஏகதேச சூரிய ஒளியா பாக்குறோம். ஆனா வல்லபெருமான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை உள்ளது உள்ளபடி கோடி சூரிய பிரகாச நிலையிலே அவர் கண்டு கொண்டிருப்பவர். அப்படி கண்டு கொண்டவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதே போல கணிந்து கொண்டேன் என்பது அந்த நிலையில இருந்து இருந்து அனுபவிச்சு 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 தன்னுடைய ஆன்மா கனிவு பெறதான் கணிந்து கொள்வதல், பக்குவப்படுதல், பக்குவா பக்குவ நிலையில கணிந்து கொள்ளுதல். கணிந்து கொண்ட பிறகுதான் கலந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு நல்ல விஷயத்த பாக்குறோம், அந்த நல்ல விஷயத்த பாக்குறதோட முடிஞ்சு போறதுன்றது ஒரு நிலை. ஆனா அந்த நல்ல விஷயத்தை தானே அந்த அந்த நல்ல விஷயமாக மாறுவது என்பது ஒரு நிலை. அப்படிதான் வள்ளல் பெருமானார் வந்து கண்டாரு, கணிந்தாரு, பிறகு பிறகு கலந்து கொண்டாரு. சிச்சபையும் புற்சபையும் சொந்தமென தாட்சி என்றாரு. அல்பெரும் ஜோதியை கண்டேனே, ஆனந்த தில்லமுது உண்டேனே, இருட்பெரும் மாயையை விண்டேனே, எல்லாம் செய் வல்ல சித்தியை கொண்டேனே அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த கலந்து கொள்ளுதல் என்பதுதான் சித்த சன்மார்க்கத்தினுடைய அற்புதமான நிலை. இப்போ ஐயா சொல்லுவாரு ஒரு பாடல்ல, என்னன்னு, என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார், இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார், பின்சாரும் இரண்டரை நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உலத்தே பிரியாமல் இருப்பார், தன் சாதி உடைய பெருந்தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன், அறிந்தது இதுதான் சத்தியம் சத்தியமே, மின்சாரும் இடைமடைவாய் என் மொழி நிந்தனக்கே வெளியாகும், இரண்டரை நாழிகை கடந்த போதே என்றாரு. இந்த பாடல்ல பெருமானார் பாருங்க, அற்புதமா தன்னுடைய உள்ள அவருடைய நிலைய ஆண்டவருக்கும் தனக்கும் இருக்கிற நிலையிலும் தன்னுடைய அனுபவத்தையும் பட்டப்பகல் வெளிச்சம் போல கிளீனா அப்படியே சுத்தி காட்டிட்டாரு. இதுதான் ஐயா அடைஞ்ச பேரின்ப சுத்தி பெருவாழ்வு. என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார், இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். இந்த நான் என்ற அந்த வார்த்தை ரெண்டு பொருளை குறிக்கும். ஒன்னு, நான் என்பது ஆன்மாவை குறிக்கும், நான் என்பது ஆணவத்தையும் குறிக்கும். இந்த ஆணவம் என்பதும் இயற்கை, நான் என்ற ஆன்மாவும் இயற்கை. ஆனால் அந்த ஆன்மாவுக்கு இயற்கையா இருக்கக்கூடிய எப்படி தயவு இயற்கையோ அப்படி ஆணவமும் இயற்கைதான். அந்த ஆணவம் எப்போது அற்று போதோ அப்போதுதான் சுத்த சிவமாகும் ஒரு ஆன்மா. அப்படி என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார், இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். அந்த நான் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவாகி என்னுள்ளே அமர்கின்றார். அப்படி அமர்ந்ததனால் நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார், சின்சாரும் இரண்டரை நாழிகைக்குள்ளே அப்படி உள்ள புகுந்தவர் எனது உடலிலும் உயிரிலும் கலந்து பிரியாமல் இருப்பார், இனி அவர் பிரியவே மாட்டார் என்ன விட்டுன்றாரு. அப்ப பிரியாமல் இருந்துட்டாருனாக்க அப்ப என்ன அர்த்தம், எல்லாம் வல்ல அற்புதம் ஜோதி ஆண்டவரே வள்ளல் பெருமானுடைய ரூபத்துல அவரே அற்புதம் ஜோதி ஆண்டவரா இப்ப விளங்குறார் என்பதான் அர்த்தம். அந்த நிலைதான் கலந்து கொள்ளல். இந்த கலந்து கொள்ளல் இந்த அனுபவம் என்பது வேற யாருக்கும் இதுவரையும் வாய்க்கவே கிடையாது. அப்படி வாய்த்தவங்களும் உடம்ப விட்டுட்டாங்க. எல்லாமல் அற்புதம் ஜோதி ஆண்டவரை அவர் கலக்கிறாரு அப்படின்னாக்கா அவங்க உடம்பு வந்து மண்ணுல விழாது. அது என்றும் சாகாவரம் பெற்ற ஒரு பேரின்ப சித்தி பெருவாழ்வுக்குதான் கூட்டிங்க போவோம். நோவாமல் இணைப்போல் நோன்பு நோற்றவரும் எஞ்சாண்டும் சாகாவரம் இணைப்போல் சாந்தவரம் என்றாரு. எஞ்சாண்டும் சாகாவரம். இந்த பிரபஞ்சத்துல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா கோள்களும் நட்சத்திரங்களும் எல்லாம் கூட அழிஞ்சு போயிடலாம் ஒரு காலத்துல, ஏன்னா உண்டாக்கப்பட்டது. ஆனா வள்ளல் பெருமானாருடைய நிலை அப்படி இல்ல. இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே அழிஞ்சா கூட வள்ளல் பெருமானார் தேகம் அழியாது. அந்த நிலையில தான் அவர் இருக்காரு. ஏன்னாக்கா அற்பஞ்சோதி ஆண்டவரே அவர் கூட கலந்து அவராக இருக்கிறதுனால அவர் உள்ளத்தை விட்டு உயிரை விட்டு தெரியாமல் இருப்பான்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த நிலையில பெருமான் இருக்காரு. அந்த கலந்து குழல் இந்த பாடலுடைய முக்கிய தன்மையே கோன் கண்டகுடி கோன் கொண்டகுடி ரெண்டு இருக்குது. வள்ளலார் சொல்றது அனுபவம் சித்த சன்மார்க்கு ரெண்டு அனுபவம், கோன் கண்டகுடி கோன் கொண்டகுடி. கோன் கண்டகுடி என்பது ஒரு ஆன்மா தன்னுள்ளே இருக்கிற இறைவனை பார்ப்பது கோன் கண்டகுடி. கோன் என்றால் இறைவன், குடி என்றால் ஆன்மா. இறைவனை பார்த்த ஆன்மாவுக்கு கோன் கண்டகுடி. ஆனால் கோன் கொண்டகுடி இருக்குது பாத்தீங்களா, அந்த கோன் கொண்டகுடி என்பது இறைவனை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வது, தானே இறைவனாக மாறுவது, அதுதான் கோன் கொண்டகுடி. அதுதான் ஞான சபையில அனுபவம் வந்து கோன் கண்டகுடிதான். அங்க ஏழு திரை தான் இருக்கும். ஏழு திரையை நீக்கிட்டாக்கா ஆண்டவரை பார்க்கலாம், அவளை தான் ஆண்டவரை பார்க்கலாம். ஆண்டவன் வேறு தான் வேறு என்ற நிலைதான் ஞான சபையுடைய விளக்கம். இதுக்கு மேல அது கிடையாது. ஆனா சித்தி வளாகத்துல ஐயா அருப்பஞ்சுதி அகவல் எழுதும் போது என்ன சொல்றாரு, அதுக்கு மேல ஏழு திரைக்கு மேல ரெண்டு திரையை அவரு ஐயா சொல்றாரு. தத்துவத்திலை தத்துவ திரை விடய திரை என்றாரு. இந்த தத்துவ திரையும் விடய திரையும் சேர்த்தா ஒன்பது திரை. அந்த ரெண்டு திரை யாருக்கு விலகதோ அப்படி விலகும் போதுதான் அவங்களே அருப்பஞ்சுதி ஆண்டவரா மாறுவாங்க. இதுதான் கோன் கொண்டகுடி. அப்பதான் ஐயா பாடுறது சிச்சபையும் புச்சபையும் சொந்தம் என தாசின்றாரு. இறைவனை தனக்கு சொந்தம் ஆயிட்டான். அருஜோதி ஆனை நின்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசுன்றாருங்க. அந்த அருஜோதி நிலை எழுதியதான் தானே ஆண்டவனாக மாறியது. நான் அவன் ஆனை நின்று ஊதுவது சங்கேனவாங்க. இந்த விளக்கம் எல்லாம் எல்லா பெரிய சித்தர்களும் முத்தர்களும் ஞானிகளும் பாடி இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய அந்த அனுபவம் எல்லாம் அந்த தேகம் இருக்கின்ற வரையில் தான். அந்த தேகம் விட்ட உடனே அந்த அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா வள்ளல் பெருமானார் தேகத்தை விடவே இல்லை. காற்றாலை புவியாலை கக்கன மனதனாலே அனலாலை புனலாலே கதிரி ஆதியாலே கூற்றாலே புனியாலே கொலை கருவியாலே தோளாலே பிற ஏற்றும் குடும் செயலாலே வேற்றாலே எஞ்சான்றும் அழியாத எஞ்சான்றும் அழியாத விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவு என நீ நினையாதீர் உலகில். இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை நம்ம நினைச்சிடாதீங்களே. ஏற்றாலே இழிவு என நினையாதீர் உலகில் எந்த அழிப்புறம் ஜோதி இறைவனை சார்வீரே, அவரை சார்ந்தால் நமக்கு இந்த நன்மை உண்டு என்றாரு இல்லைங்களா. அப்போ வள்ளல் பெருமானார் தான் இந்த கலந்து கொள்வதற்கு உற்ற ஒரு ஆத்மாவா இருந்து கலந்து கொண்டிருக்கிறாரு. அப்படி கலந்து கொண்டு கிரபாவரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இதுதான் மொத்தமான எல்லா பாடலுக்கும் உரிய ஒரு உண்மை கருத்து. இப்படி ஒவ்வொரு பாடல்ல பார்க்கும்போது அடுத்த பாடல்ல இப்ப சாட்டா நான் முடிச்சுக்கிறேன் ஐயா, ஏன்னா நேரம் அதிகமாவது அன்பர்கள் எவ்வளவு நேரம் கேட்டுருப்பாங்க. அதனால திருத்தகு வேதாந்தமோடு சித்தாந்த முதலா திகழ்கின்ற அந்தமெலாம் தேடியும் கண்டறியா ஒருத்தனை உள் ஒளியை ஒளிர் உள் ஒளிக்குள் ஒளியை உள்ளபடி உள்ளவனை உடைய பெருந்தகையை நிறுத்தனை மெய்ப்பொருளை மின்மலனை சிவனை நித்தியனை சத்தியனை நிர்குணனை எனது கருத்தனை சிச்சபையோங்கு கடவுளை என் கண்ணால் கண்டுகொண்டேன் தணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் கழித்தே அப்படி என்றார்கள். இங்க வந்து சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரணும்னாக்கா உள்ளபடி உள்ளவனை என்றாரு. அருப்பஞ்சி ஆண்டவருக்கு எந்த விதமான மாற்றும் கிடையாது. மாற்றறியா செழும் பசும் பொன்னவரு, எந்த மாற்றும் கிடையாது. உள்ளது உள்ளபடி அப்படியே இருக்கிறாரு. ஆக அருப்பஞ்சி ஆண்டவர் எந்த நிலையில இருக்கிறாரோ அந்த நிலையிலேயே தான் அனுபவித்துக் கொண்டிருப்பதுதான் உள்ளது உள்ளபடி உள்ளவனை உடைய பெருந்தகையை என்றாரு. நிறுத்தனை என்ற நிறுத்தனாக்கா ஆடல் அரசன், அந்த திருவிளையாடல் இறைவனுடைய திருவிளையாடலாக தான் இவ்வளவு வீடுகள் தோறும் விதிநெறி விளங்க ஆடல் செய்தலும் அருப்பெரும் பொருளே என்றாரு. வீடுகள் தோறும் வீடுகள்னாக்கா இப்ப நம்முடைய உடம்பு தான் வீடு. நம்ம வாழற இந்த ஆன்மாவுக்கு இந்த உடம்பு தான் வீடு. இந்த வீட்டுல எல்லா விதமான தத்துவங்களையும் கொடுத்து 96 தத்துவங்களையும் கொடுத்து அந்த 96 தத்துவங்களையும் வெல்லக்கூடிய ஆற்றலையும் கொடுத்து அதுக்கு திருவள்ளுவர் நடனம் புரியிறாரு, அனுபவத்தை கொடுக்கிறாரு. இப்படி இந்த நிறுத்தனை என்ற நிறுத்தன என்பது அந்த ஆடல் அரசன் திருவிளையாடல் செய்பவன் அப்படியாக பொருள் கொள்ள வேண்டும். இதுதான் அதனுடைய பொருள். மற்றபடி பார்த்து படிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக சொல்லும் போது பாட்டு வந்து பரிசளித்த பதியை அருட்பதியை மூணாவது பாடல் பாட்டு வந்து பரிசளித்த பதியை என்றாரு. அதாவது பாடலுக்கு பரிசளித்துன்னு சொல்லிட்டு புராணங்கள்ல படிச்சிருக்கோம். பெரிய பெரிய இந்த திருநாவுக்கரசர் அப்புறம் மாணிக்க வாசகர் இவங்க எல்லாம் திருஞான சம்பந்தர்லாம் பாடல் பாடி பரிசு பெற்றதா சொல்லியிருக்கிறாங்க சிவபெருமான இடத்துல. அப்படி இறைவன் வந்து அருப்புஞ்சி ஆண்டவர் இவருக்கு பாட்டு வந்து பரிசளித்த பதியே என்றாரு. இவருக்கு என்ன பரிசளித்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாடல்ல விளங்கும். எத்தனையோ பாடல் இருக்குது, ஒரு பாடல் சான்ற எடுக்கலாம். அது என்ன பாடல்னாக்கா, நீ நினைத்த நன்மையெல்லாம் யாம் அறிந்தோம், நினையே நேர்காண வந்தனம் என்று என் முடிமேல் மலர்கால் தான் நிலைக்க வெச்சருளி படித்திட, நான் செருகி தாள்கள் எடுத்து புறத்தே வெச்சிட, தானகைத்தே ஏன் நினைத்தா இவ்வளவு சுதந்திரம் மகனே, எனக்கில்லையோ என என்று ஆண்ட குருவே, ஏன் நினைத்த தீம்பாகே சர்க்கரையே கற்கண்டே தெய்வ நடத்தரசே நடராஜப்பதியேன் அப்படின்னு அந்த பாடல சொல்வாரு. அப்போ இறைவன் இவருக்கு என்ன பரிசளித்தார், பாட்டு வந்து பரிசளித்த பதியேன்றார். என்ன பரிசளித்தாரு, நீ நினைத்த நன்மையெல்லாம் யாமறிந்தோம், உனையே நேர்காண வந்தனம் என்று என் முடிமேல் மலர்கால் தான் இழைக்க வைத்தருளி படுத்திட. எல்லாம் வல்ல அற்புதநீதி ஆண்டவரு வள்ளல் பெருமானுடைய திருமுடியும் மீது அவருடைய திருவடியை பதிக்க வராரு. எப்பேற்பட்ட அனுபவம், இந்த அனுபவம் யாருக்கு வாய்க்குதோ அவர்கள் தான் எல்லாவித நன்மைகளையும் பெற்றுக் கொள்வார்கள், மரணத்தையும் தவித்துக் கொள்வார்கள். அப்பேற்பட்ட பரிசை வந்து இறைவன் அவருக்கு வழங்கி இருக்கிறார் என்பதாக இந்த பாடல்ல நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அடுத்ததாக நாலாவது பாடல், மதித்திடுதல் அறிய ஓர் மாணிக்க மணியை, பயங்கிய ஓர் பேர் பயங்கிய பேர் ஒளிவுடைய வஜ்ரமா மணியை, துதித்திடு வேத ஆகமத்தின் முடி முடித்த மணியை, சுயஞ்சோதி திருமணியை, சுத்த சிவ மணியை, விதித்ததல் முதல் தொழில் ஏற்று விட்ட குருமணியை, விண்மணியை, அம்மணிக்குள் விளங்கிய மெய்மணியை, கதித்த சுகமய மணியை, சித்த சிகா மணியை, கண்டு கொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் கழித்தேன்றாரு. இங்க மதித்திடுதல் அறிய, இறைவனை வந்து எந்த அளவுனால நம்ம மதிக்க மதிப்பிட முடியாது. இறைவன் அதாவது இறைவனுடைய மதிப்பு இதுதான், அவர் இப்படிதான் தன்னுக்கரணாதிகள் தாம் கடந்து அறிவோமோர் அனுபவமாகி அற்புறம் ஜோதி. ஆக நம்ம எந்த ஒரு அளவையும் கொண்டும் இறைவனை அளக்க முடியாது என்பதை இங்க மதித்திடுதல் அறிய ஒரு மாணிக்க மணியை என்றாரு. அப்பேற்பட்ட மாணிக்க மணியை வந்து இறைவன் அந்த அற்புறம் ஜோதி மாணிக்க மணியை வந்து மதிப்பிட முடியாது, நம்முடைய மதிப்புக்கெல்லாம் எட்டா நிலையில் இருப்பவன் இறைவன் என்பதாக இந்த பாடல்ல சுத்தப்படுகிறது. அப்பேற்பட்ட மதித்து இதுதான் அவருடைய மதிப்பு என்பது சொல்ல முடியாத பெருநிலையில் இருக்கின்ற அற்புறம் ஜோதி மாணிக்க மணியை, சுயஞ்சோதியை, வஜ்ரமா மணியை, வஜ்ரமனா வைரமணி, அந்த வைரமணி என்பது ஒளிரும் அந்த அதுதான் இறைவனுடைய திருமேனி பிரகாசம், கோடி சூரிய பிரகாசம், வஜ்ரமணி அந்த வைரத்து கூட ஒரு குறிப்பிட்ட ஒளிதான் இருக்கும், ஆனா கோடி சூரிய பிரகாசம் என்பது நம்ம கண்ணால ஒரு சூரியனை பாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஆனா கோடி சூரிய பிரகாசம்னாக்கா அந்த கோடி சூரிய பிரகாசம் தாங்கக்கூடிய சக்தியை தான் இந்த உடம்புல இறைவன் கொடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட அந்த மா மணியை நம்ம மதிப்பு செய்ய முடியாது. மாற்றறியா விளையறியா மணியேன்னு ஞான சரியில்லை, விளையறியா மணி, அப்படி மதிப்பில்லாத பெரும் சுய ஜோதியாகிய அற்புறம் ஜோதி மணியை நான் கண்டு கொண்டேன் கலந்து கொண்டேன் கணிந்து கொண்டேன் அப்படின்னு அந்த பாடல்ல சொல்றாரு. அடுத்தது மற்றே அளந்து அறிந்திலம் என்று அறை என்று மறை ஆகமங்கள் வழுத்த மணிமன்றோங்கி வயங்கும் அருட்பொன்னை, ஆற்று மிகு பெரும் பொன்னை, ஐந்தொழிலும் புரியும் அருட்பொன்னை, என் தன்னை ஆண்ட செழும் பொன்னை, என் தன்னை ஆண்ட செழும் பொன்னை, கேற்றமிகு பசும் பொன்னை, செழும் பொன்னை, ஞான சிதம்பரத்தே விளங்கிய வளர் சிவமயமாம் பொன்னை, காற்று அனல் ஆகாயம் எல்லாம் கலந்த வண்ண பொன்னை, கண்டு கொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் கழித்தேன் என்றாரு. இங்க வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா இந்த பாடல்ல கேற்றமிகு பசும் பொன்னை என்றாரு. பசும் பொண்ணு இங்க பசும் பொண்ணுனாக்கா எப்படி சொல்றது, இப்ப பசுன்னா சாதாரணமா வந்து நம்ம ஆன்மாவை சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம ஆன்மாவை தான் பசு பண்ணுவோம், பசு பதி பசு பாசம் பண்ணுவோம். அப்படி பசுவாக இருக்கின்ற ஆன்மாவாகிய நம்மளுடைய எல்லா விதமான மலங்களையும் நீக்கி அந்த அந்த பசுவையே பொண்ணாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் அற்புதஞ்சீவி ஆண்டவர். அந்த செழும் பொண்ணை ஞான சிதம்பரத்தை அவர் எங்க இருக்கிறாரு, ஞான சிதம்பரத்துல இருக்கிறாராம். ஞான சிதம்பரம் என்பது ஓங்கார பீடம், அந்த ஓங்கார பீடத்துலதான் ஆன்ம வடிவில அருப்பெரும் ஜோதியாக தீபச்சுடராக அற்புஞ்சி ஆண்டவர் அங்கு விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த ஒளி கற்றையினுடைய ஆற்றலினால நம்முடைய ஆன்ம மனத்தை பசு தன்மையை நீக்கி நமக்கு அற்புறம் ஜோதி நிலையை தரகிறார். அப்பேற்பட்ட அற்புறம் ஜோதி நிலையை தரக்கூடிய இறைவனை நான் கண்டு கொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் அப்படின்னு. அப்புறம் ஆய்தரு வேத ஆகமத்தின் அடுத்த பாடல், ஆய் தரு வேத ஆகமத்தின் அடிமுடி நின்று இளங்கும் அறிய பெறும் பொருளை அவைக்கு அனுபவமாம் பொருளை தேய்தரு தத்துவ பொருளை தத்துவங்கள் விளங்க விளங்குகின்ற பரம்பொருளை தத்துவங்கள் அனைத்தும் தோய்தரல் இல்லாது தனி சிவன் ஜோதி பொருளை சுத்த சிவமயமான சுகாதீத பொருளை காய்தல் காய்தரல் இல்லாது என்னை காத்த அருட்பெறும் பொருளை கண்டுகொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் கழித்தே. இங்க வந்து ஆய்தரு வேத ஆகமன்றாரு. வேதங்களும் ஆகமங்களும் இறைவனை ஆய்ந்து 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 ஒரு முடிவுக்கே வர முடியாம தோத்து போயிருச்சீங்க. ஆனா அப்படி வேத ஆகம ஆய்ந்து ஆய்ந்து இறைவனை அறிய முடியாத போன அந்த பெரிய பொருளை அரிய பொருளை எல்லாம் வல்ல இறைவனை நான் கண்டுகொண்டேன். வேத ஆகமங்களும் அறிய முடியாத ஆய்ந்து ஆய்ந்தும் அறிய முடியாத அடிமுடியை காண முடியாத தோத்துவிட்ட அந்த வேத ஆகமங்களுடைய முடிவையும் கடந்து நான் எல்லாம் வல்ல அருட்பொருந்தூரி ஆண்டவனை கண்டுகொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் அப்படி என்றாரு. இங்க வேய்தரு வேய்தரு தத்துவ பொருளை என்றாரு. வேய்தரு தத்துவனாக்கா ஆன்ம தத்துவம் சிவ தத்துவம் வித்யா தத்துவம் தத்துவங்களா இருக்குது. இந்த தத்துவங்கள்லாம் ஒன்றின் மேல் ஒன்றாக அடிக்கப்பட்டிருக்குது. வேய்தல் என்றால் பின்னுதல். அப்படி வேய்தரு தத்துவங்கள் இப்படி எல்லாவித தத்துவங்களையும் கடந்திருக்கின்ற தத்துவாதி நிலையில் இருக்கின்ற இறைவனை நான் கண்டுகொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் அப்படின்னு நம்ம பொருள் அங்க எடுத்துக்கலாம். அடுத்ததாக வரும்போது அடுத்த பாடல் திருத்தமிகு முனிவர்களும் தேவர்களும் அழியா சித்தர்களும் திருப்தி செய்யும் திரத்தர்களும் காக்கும் அறுத்தமிகு தலைவர்களும் அடக்கி அடக்கிட வல்லவரும் அலை புரிகின்றவர்களும் அனுகிரகிப்பவரும் பொறுத்து மற்ற சக்திகளும் சத்தர்களும் எல்லாம் பொருள் பொருள் எதுவோ எல்லாம் பொருள் எதுவோ என தேடி போக அவரவர் தம் கருத்தில் ஒளித்து இருக்கின்ற கல்வனை கண்ணால் கண்டுகொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன். இதுவரையும் தேவர்களும் மூவர்களும் சித்தர்களும் சொல்றாலையா, மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இலனுக்கு அளித்தனை அந்த பாடலுடைய விளக்கம் தான் இங்க சொல்ல முடியும். இங்க எல்லா பேரையும் கொண்டாண்டாரு பெருமனார். எல்லா பேரையும் கொண்டாண்டு இவங்க எல்லாம் அடைய முடியாத அந்த நிலைய காண முடியாத காட்சிய கலக்க முடியாத அந்த நிலைய நான் கண்டேன் நான் கணிந்தேன் நான் கலந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக அடுத்த பாடல் கோணாத நிலையினராய் குறி குணங்கள் கண்டிடவும். கோணாத நிலையினர் யாருன்னாக்கா அதாவது யோகத்துல இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்தாங்கன்னாக்கா அந்த இடுப்பு அப்படியே நிற்கும், அப்படியே தூண் மாதிரி நிற்பாங்க. அவங்க ஆட மாட்டாங்க அசைய மாட்டாங்க. கோணாது அவங்களுடைய உடம்பு அந்த பக்கம் இந்த பக்கம் சாயாது. சாயாத நிற்கிற நிலை தான் கோணாத நிலை. அப்படி கோணாத நிலையினராய் குறி குணம் கண்டிடவும். அவங்களுக்கு அவங்களுடைய குறி என்ன அவங்களுடைய குணம் என்ன நம்மளால கணிக்க முடியாது. ஏன்னாக்கா ஒரு இடத்துல தூண் மாறி உட்கார்ந்துக்கின்னு அவங்க பாட்டி யோகத்திலையும் தபத்திலையும் இருக்கிறதுனால நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களுடைய குணாதிசயம் என்ன எதுவுமே நம்மளுக்கு அறிய முடியாது. தோணாத நிலையினால் குறிகுணங்கள் கண்டிடவும் கூடாத முடியாது. அவங்க குணத்தை காண முடியாது. வண்ணம் வகை வண்ணம் மலை குகை முதலாம் இடத்தில் ஊனாதி விடுத்து உயிர்ப்பை அடக்கி மனமடக்கி உருப்பொறிகள் அடக்கி வரும் முகங்கள் பல கோடி தூணாக அசைச்சலின்றி தூங்காது விழித்த தூய சதா நித்தர்களும் சூரிய நிலை இடத்தும் காணாத வகை ஒழித்த கல்வனை என் கண்ணால் கண்டுகொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன். இப்படி ஒரே இடத்துல மலை குகனை இருக்கிற பெரிய பெரிய யோகி ஞானிகள் கூட உடம்பு அசைக்காம அப்படி ஒரு வஜ்ரம் பாய்ந்த ஒரு ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு ஊனாதி உயிரெல்லாம் விடுத்து அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பல யுகங்கள் கோடி கோடி யுகங்கள் தவம் செய்து கூட அவங்களால காண முடியாத ஒரு காட்சிய அவங்களால கலந்து கொள்ள முடியாத ஒரு அது அனுபவ நிலைய நான் கண்டுகொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் அப்படின்னு அந்த பாடல சொல்லி முடிச்சாரு. இன்னும் கடைசி பாடலுக்கு முதல் பாடல் இருக்கும், ஒன்பதாவது பாடல் இருக்கும் ஏன் நம்ம எல்லாரும். அடுத்ததாக நீட்டாய சித்தாந்த நிலையெடுத்து அமர்ந்தும். நீட்டாய சித்தாந்தம், சித்தாந்தம் என்பது நீட்டாய என்ற நீட்டாய் எனக்கா நீண்டி நெடிய இருக்குதான். சித்தாந்தம் சித்தாந்தம் வந்து மொத்தம் 28 சைவ ஆகமங்கள் 28 இருக்குது. 28 நம்ம படிக்க போனோம்னாக்கா நம்மளால படிக்க முடியாது. அதுக்கு இந்த ஜென்மமும் பட்டாது, படிச்சாலும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அது இறைவனை பத்தி வேதங்கள் சொல்லுகின்ற உண்மையை விளக்க வந்த சிவ ஆகமங்கள் அதை முழுசா விளக்கிச்சா விளக்கினா கூட தெரியல. அது அதை படிக்க நேர்ந்தால் நம்மளால அதை படிச்சு புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா அது முடிக்கல, அது இறைவனுடைய உண்மை நிலையே அது வந்து சொல்லி முடிக்கல. நீட்டாய சித்தாந்த நிலையெடுத்து அமர்ந்தும் நிகழ்கின்ற வேதாந்த நெறியெடுத்து இருந்தும், நிகழ்கின்ற வேதாந்த நெறி என்றாரு. வேதத்துல வந்து இறைவனை டக்குன்னு புடிச்சிக்கலாமா, என்னன்னாக்கா இறைவன் அருவமானவன் அவள்கிட்ட முஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ஒரு பேச்சே கிடையாது. அருவம்னா கண்ணுக்கு தெரிய மாட்டாருப்பா, அப்ப இறைவன் இருக்காரு நம்ம புரிஞ்சுக்கலாம் வெளியே வந்துடலாம். ஆனா அந்த ஆகமம் இருக்கு, சித்தாந்த ஆகமம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நம்மளுக்கு அது நீண்டுகினே போகுது. இறைவன் அப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு, இந்த தத்துவத்துல இருக்காரு, இந்த கற்பனை இருக்காரு, இந்த சிலையில இருக்காரு, இந்த வடிவத்துல இருக்காரு, இந்த கோயில இருக்காரு, இப்படி அது உரைய நீட்டிக்கினே போறதுனால கடைசி வரையும் அந்த இறைவனை பத்தி ஒரு முடிவுக்கே நம்மளால வர முடியாது. அதாவது நீட்டாக சித்தாந்தமும் நிகழ்கின்ற வேதாந்தம், வேதாந்தம்னா கடவுளுக்கு உருவம் இல்ல, நானே பிரம்மம் முடிஞ்சு போச்சு, அதோட நம்ம மூட்டை கட்டிக்கின்னு அந்த கதையில இருந்து வெளியே வந்துடலாம். நிகழ்கின்ற வேதாந்த நெறியெடுத்தும் அமர்ந்தும் ஆட்டாய போதாண்டம் அலைவுரு நாதாந்தம், போதாந்தம் எல்லாம் நம்மளுக்கு ஆட்டம் காணுதான். இந்த போதாந்தம் நாதாந்தம் கலாந்தம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு சீக்கிரமா உணர்ந்து கொள்ள முடியாது, அதனாலதான் அதெல்லாம் இருக்கிற இடம் காணாம போயிடுச்சு. இப்போ மதங்கள் ஆறு, போதாந்தம் சித்தாந்தம் வேதாந்தம் கலாந்தம் யோகாந்தம் நாதாந்தம் அப்படி சொல்ற அந்த ஆறு விதமான அண்டங்களில இப்ப இருக்குது வேதாந்த சித்தாந்தம் ஒண்ணுதான் இருக்குது. அதுலயும் வேதாந்தம்ன்றது கொஞ்சம்தான் பேசப்படுது, சித்தாந்தம் தான் அது ஆட்டம் போட்டுருக்குது இப்ப இந்த காலத்துல. இதையெல்லாம் ஒட்டு மொத்தமா சுருட்டி தாம் பைக்குள்ள வச்சுக்கின்னு பெருமானாரு சித்த சன்மார்க்கம் ஒண்ணு காட்டி அது மூலமா நம்மளுக்கு அர்ப்பணம் சொல்லி ஆண்டவரை நம்மளுக்கு காட்ட முயற்சி பண்றாரு. நம்ம கண்டு கழிக்கணும், அவரு கண்டு கொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் சொல்லிட்டாரு. அடுத்ததாக கடைசி பாடல், மறுநெறி சேர் மல உடம்பை அழியாத விமல வடிவாக்கி. இங்கதான் பெருமானாரு விஷயத்துக்கு வராரு, இங்கதான் வந்து இதுவரையும் எப்படி சொன்னாரு இப்பதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய விஷயத்துக்கு வராரு. இதுவரையும் கண்டு கொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் என்றாரு, இதனால என்ன பயன் அடைஞ்சாரு அப்படின்னும் போது அந்த பயனை தான் இங்க சொல்ல வராது. மறுநெறி சேர் மல உடம்பை அழியாத விமல வடிவாக்கி. இப்போ இறைவனை கண்டதுனாலும் கணிந்ததுனாலும் கலந்து கொண்டதுனாலும் தான் பெற்ற பேர் என்ன என்றால், அழிய உடம்பை அழியாத உடம்பாக மாற்றிக்கொண்டேன், அழிகிற உடம்பை அழியா உடம்பாக மாறிவிட்டது. அழியாத விமல வடிவாக்கி எல்லாம் செய்ய வல்ல சித்தாம் பொருளை சரணம் மீது தெரிந்து எனக்கு தானே வந்தளித்த தயாநிதியை, என ஈன்ற தந்தையை, எனது தாயை, பொருள் நிறை சிற்றம்பலத்தே விளங்குகின்ற பதியை, புகழறிதாம் புத்த சிவ பூரணமை சுகத்தை, கருணை அருட்பெரும் ஜோதி கடவுளை. இங்க பாருங்க கரெக்டா வந்தாரு, கடைசியா முடிக்கும் போது கருணை அருட்பெரும் ஜோதி கடவுளை என்றாரு. இந்த நான் எந்த கடவுளை கண்டு கொண்டேன், அற்புன் ஜோதி ஆண்டவரை கண்டு கொண்டேன், அற்புன் ஜோதி ஆண்டவனுடைய ஆண்டவரையே நான் சார்ந்து கணிந்து கொண்டேன், அற்புன் ஜோதி ஆண்டவரையே கலந்து கொண்டேன், இப்போது கழித்துக் கொண்டு இருக்கின்றேன். காரணம் என்றவென்றால், நான் மல உடம்பை அழியா உடம்பாக இறைவன் எனக்கு மாட்டி கொடுத்து விட்டான். ஆகவே கருணை அற்புறம் ஜோதி கடவுளை என் கண்ணால் கண்டு கொண்டேன், கணிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன், கழித்தே அப்படின்னு பாடி முடிக்கிறாரு. ஆக இதுவரையும் அவர் கடந்து வந்த அத்தனை பாதையிலும் எந்த தத்துவத்தை எல்லாம் கடந்தாரோ, எந்த தேவர்கள் முத்தர்கள் சித்தர்கள் பெற்ற அந்த வாழ்வை எல்லாம் கடந்தாரோ, எல்லாவற்றையும் கடந்து 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 இறுதியாக வந்து அற்புறம் ஜீதி ஆண்டவர்களுடைய திருவருளாரே இந்த எல்லா விதமான நிலைகளையும் கடந்து ஆண்டவரை கண்டு கொண்டேன், கணிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன், அதன் பயனாக மல உடம்பு அழியாத சுத்த சிவ உடம்பாக நின்று ஓங்குகின்றேன், கழித்தேன் இந்த பாடலை முடிக்க அரங்கியா. இதாங்க இந்த பாடலுடைய விளக்கம், அற்புறம் ஜோ தனிப்பெரும் கருணை. ஐயா ஹலோ.
ஐயா வணக்கம் ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்தது நம்ம விரைவா வந்து இந்த கேள்வி பதில் நேரத்துக்கு போயிருவோம். நான் இப்போ இந்த பொறுப்பாக அமைந்தது டிஸ்க்ளைமரை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அன்பர்கள் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம் ஐயா. இப்ப இன்னொரு 10-15 நிமிஷத்துல முடிச்சிடலாம் ஐயா.
முடிச்சிடலாமா? நல்லது நல்லது நல்லது. ஏன்னா கேள்வி பதிலுக்குன்னு ஒரு நாள் வச்சாக்கா சிறப்பா இருக்கும். ஏன்னா அதனால இல்ல இல்ல இப்போ கேள்வி கேட்டுருங்க, இந்த 5 நிமிஷத்துல என்ன கேள்வி கேட்குமோ ஷார்ட்டா முடிச்சுக்கலாம். ஏன்னா பெரியவங்க வயசானவங்க எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல நமக்கு பேசுறதுக்கு நாம் தயார். 2 மணி நேரம் கூட இப்படியே உட்காந்து பேசுறது நான் தயாரு, பெருமான் திருவர் வல்லபத்தால. ஆனா பெரியவங்க எல்லாம் வீடு போய் சேரணும், காமி நேரத்துல முடிக்கலாம் ஐயா. சொல்லுங்க.
ரொம்ப நன்றிங்க, பரவாயில்லைங்க. இப்ப குயிக்கா இந்த வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு புது அமைப்பு. இது சாதி சமயம் மதம் இனம் மொழி நிறம் வயது பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆண்மனைய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களை சாரும் அல்லாது வள்ளலார் விமர்சன மிஷன் கருத்து ஆகாது என்றும் அறிந்திடல் வேண்டும். மேலும் பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்து மறுத்தும் பேசவும் உரிமையுள்ளது. எனினும் ஒருவரையொருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நான் ஒரு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்டுறேங்க. ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அமைப்பு வந்து ஒரு சில காலங்கள் அதாவது ஒரு 10-20 வருஷம் வந்து ரொம்ப சிறப்பா செயல்படும். ஆனா வந்து அதே அமைப்பு வந்து பல காலம் அதே ஒரு வீரியத்தோட செயல்படுறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அதையும் வந்து இப்போ நம்ம மடாலயம் வந்து 100 ஆண்டுகள் 130 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சேவைகளை பண்ணிட்டு பெருமானுடைய வழியில வந்து நடந்துட்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கான இதுக்கு காரணம் என்னங்கய்யா? இது இது எப்படி சாத்தியமாகுது?
எப்படி சாத்தியமாகுதுனாங்கய்யா? சத்தியவான் வார்த்தையிலே தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இல்லை இதில் கண்டோடும் உருவாய், இத்தினமே அருஜோர் ஏதுகின்ற தினமாம், இனி வரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பமுறும் தினங்கள், சுத்தசிவ சன்மார்க்கம் எங்கும் துலகும், எவ்வுலகும் தூய்மை வரும், நீ உரைத்த சொல் அனைத்தும் பழிக்கும், சட்டவர்கள் எழுந்து திரிந்து உலகில் மகிழ்ந்திருப்பர், திருவருட் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. இதுதான் அற்புதஞ்சி ஆண்டவர் வள்ளல் பெருமானாருக்கு கொடுத்திருக்கிற வாக்கு, சத்தியவான் வார்த்தை. அல்லாமல் அற்புதஞ்சி ஆண்டவர் வள்ளல் பெருமானாருக்கு என்ன சத்திய வார்த்தை கொடுத்தாரோ அதை அப்படியே திருப்பி சொல்றாரு. சத்தியவான் வார்த்தை இது தான் உரத்தேன் கண்டாய், சந்தேகம் இல்லை இதன் சந்தோடும் உருவாய், இத்தினமே அருஜோர் ஏதுகின்ற தினமாம், இனி வரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பம் வரும் தினங்கள், சுத்த சிவ சன்மார்க்கம் எங்கும் துலங்கும், எவ்வுலகம் தூய்மை வரும்ன்றாரு. அப்ப சுத்த சிவ சன்மார்க்கம் எங்கும் துலங்கணும், எவ்வுலகம் தூய்மை பெறணும்னாக்கா சுத்த சன்மார்க்க சங்கம் விளங்கினாதான் இந்த உலகம் எல்லாம் தூய்மை பெறும். சுத்த சன்மார்க்க சங்கம் விளங்காம தூய்மை பெறாது. அப்போ நீ உழைத்த சொல் அனைத்தும் பழிக்கும்ன்றாரு. அற்புதஞ்சி ஆண்டவர் சொல்றாரு, அப்பா ராமலிங்கம் நீ என்னென்ன என்ன கேட்டியோ அதெல்லாம் பழிக்கும்ன்றாரு. அவர் என்ன கேட்டாரு? சட்டாரை விரிக்கும் இங்கே எழுப்பிடல் வேண்டும், திருச்சபைக்கு அடிமைகளா செய்வித்தல் வேண்டும் என்றாரு. அப்போ திருச்சபைக்கு அடிமைகளா செய்கினாக்கா இந்த சன்மார்க்க சங்கங்கள் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாதான், சன்மார்க்க சங்கங்கள் சிறந்து விளங்கினாதான், காலப்பேதத்தால் இறந்து விட்டாலும் மீண்டும் அந்த சங்கத்தை மீண்டும் அந்த ஆன்மாவுக்கு பிறந்து சன்மார்க்க சங்கத்தை சார்ந்து அவங்க மேல்நிலைக்கு உயர்வாங்க. அதுக்கு வள்ளல் பெருமானார் தான் முழு பொறுப்பு. ஏன்னா அவருடைய விருப்பம். அற்புதஞ்சி ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, பாதி இரவில் எழுந்தருளி பாவி என்னை எழுப்பி அருஜோதி கொடுத்து என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய், நீதி நடந்தை பேரின்ப நிதி, நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது, என் போல் உலகம் பெறுதல் வேண்டும்னே கேட்டாரு. அதனால அவர் குடுக்கிறாரு, நீ நினைத்த நன்மை எல்லாம் யாமறிந்த முனைய நேர்காண வந்தனம்ன்றாரு. அப்பா நீ நான் நீ பெற்ற இன்பத்தை இந்த உலகம் எல்லாம் பெறணும் ஆசைப்பட்ட உன்னுடைய நன்மை இதுதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் அதுக்கான வரத்தை நான் கொடுத்துட்டேன், இனிமேல் நீ ஆச்சு இந்த உலக உயிர்கள் ஆச்சுன்னு அவர் ஒப்படைச்சாரு. மூவர்களும் அறிய மூவர்களும் செய்ய முடிப்பெல்லாம் மூவர்களும் செய்ய முடியா முடிப்பெல்லாம் யாவரும் காண எனக்களித்தான், மேவுக்கரை நாய்க்கு தவிசலித்து நன் முடியும் சூட்டுதல் என் தாய்க்கு தனி இயற்கைத்தான் என்றாரு. அப்படி வள்ளல் பெருமானார அற்புதஞ்சி ஆண்டவர் அரியாண்டத்துல உட்கார வச்சு அவர் மகு மணிமுகரை சூட்டி திருவொற்றெங்கோல கையில கொடுத்தாரு. அதனால இந்த சன்மார்க்க சங்கம் இந்த அளவுக்கு நீண்டு விளங்குவதற்கு ஒரே காரணம் எல்லாம் அல்ல, அற்புதஞ்சி ஆண்டவராக விளங்கி கொண்டது வள்ளல் பெருமானார் தான் முழு முதற் காரணம். அந்த முழு முதற் காரணத்துக்கு கருவியாக இருக்கின்ற ஆன்மீக சன்மார்க்க அன்பர்கள் அந்த அளவுக்கு இறைவன் வள்ளல் பெருமானார அவங்களை வடிவிச்சிருக்காரு இந்த உலகத்துக்கு, அவங்க மூலமா இது நடக்குது. ஆகவே யாரெல்லாம் சுத்த ஒழுக்கத்திலையும் தயா நெறியிலையும் இருக்கிறாங்களோ அவங்க மூலமா வள்ளல் பெருமானார காரியப்பட்டு இந்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நீண்டு நெடுநாளைக்கு செய்வாரு. ஒருகால் அந்த சங்கத்துல இருக்கிறவங்க சரியில்லை என்ற பட்சத்துல அவங்களை விலக்கி விட்டு அதற்கு உரிய நபர்களை அவர்கள் அங்கு செலுத்துவார். இது வள்ளல் பெருமானுடைய வேலை. பச்சை வாழை மட்டினிடத்தில் அக்னி காரியப்படாது, அது போல் பக்குவம் இல்லாத ஆன்மாக்களிடத்தில் அருள் காரியப்படாது என்றாரு. அதனால பக்குவம் உள்ளவர்கள் தான் சுத்த சன்மார்க்கம் இருக்க முடியும். அப்படி பக்குவம் இல்லாதவர்களை விலக்கி விட்டு பக்குவமானவர்களை இங்க உள்ள புகுத்துவாரு. அப்படி உள்ள புகுத்தினவங்களும் பக்குவம் இல்லைன்னும் போது அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணி அவங்களுக்கு பக்குவம் உறவிப்பாரு, மீறும் போது வெளியே தள்ளுவாரு. இதுதான் அவர் பண்ற வேலை. அப்படி இந்த சன்மார்க்க சங்கம் சிறந்து விளங்குவதற்கு ஒரே காரணம் வள்ளல் பெருமானார் தான். அவரு அவருடைய திருவடியை மெய்யென சிக்கென பிடித்து கொண்ட ஆன்மாவுக்களுக்கு அந்த பலம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த சன்மார்க்க சங்கம் நீண்டு இருப்பது சத்தியம். சத்தியமே அதாங்கய்யா.
சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அன்பர்கள் உங்களுக்கு வேற எதுவும் கேள்விகள் அல்லது வேற எதுவும் கருத்து சொல்லணும்னா சொல்லுங்க.
கருத்தெருஞ்சோடி அறுப்பெருஞ்சோடி தனிப்பெருங்கருணை அறுப்பெருஞ்சோடி. நான் ராஜி பேசுறேன் ஐயா.
ஆமா, வணக்கம் ராஜம்மா, சொல்லுங்கம்மா.
இதுவரைக்கும் தாங்க பேசின பேச்சு எல்லாரும் அவருடைய உரையாடல்களும் மிக அற்புதமா இருந்ததுயா. வள்ளலாருடைய திருவடி தீட்சை பெற்ற திருவட்டியூர்ல இருந்து நாங்க உங்களுடைய உரையாடல் எல்லாம் கேக்குறோங்கிறப்ப நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் ஐயா. உங்களுடைய உரையாடல் அவ்வளவு பெரிய மகத்தான ஊர்ல இருந்து பேசியிருக்கீங்க, அவ்வளவு அற்புதமான, அதாவது நயன தீட்சை பெற்ற கண்ணாடியே வச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் கேக்குறப்ப நாங்களும் அந்த ஊருக்கு வந்து அந்த தரிசனம் பெறணும் அப்படிங்கிற உத்வேகமே உங்களுடைய உரையாடல்னால கிடைச்சதுயா. ரொம்ப
சந்தோஷம்.
அங்கிருந்து ஒரு இலங்கை தமிழர் பேசினாரு, அப்புறம் ஒரு கமலக்கண்ணன் 15 வயது சிறுவன் இவ்வளவு ஆர்வமா நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குதுயா எங்களுக்கு எல்லாருக்குமே.
சரி சரிம்மா, சரிம்மா. பெருமாள் திருவலம் நமக்கு
நிறைய சொன்னீங்கய்யா. கோன் கண்ட குடி, கோன் கண்ட குடி அற்புதமா சொன்னீங்க. வரும் காலங்களையும் நீங்க நேரம் இருந்தா எங்களோட உங்களுடைய அனுபவத்தெல்லாம் பகிர்ந்துக்கணும்னு சொல்றேன் ஐயா. தெரிஞ்சுக்கிறோம்.
ஆமா கண்டிப்பாமா, அதுக்கு ஒரு நாள் வாய்ப்பு வரும் அது கண்டிப்பா செய்யலாமா. சரிங்களா?
சரியா, ரொம்ப
மகிழ்ச்சி. அடுத்ததுமா, அடுத்தது யாரு?
நன்றி ஐயா. நான் ஜெயராஜ் பேசுறேன் ஐயா. உங்களுடைய
ஜெயராஜா சொல்லுங்க ஐயா.
அற்புதமான பேச்சு நல்லா இருந்தது ஐயா. மாரிமுத்து ஐயா
ரொம்ப சந்தோஷம்
ஐயா.
ஜெயராஜா,
சுகுணா அம்மா, ராஜன் ஐயா அவங்க எல்லாம் பேசுறத பார்த்து ஆச்சரியமா இருந்தது ஐயா உங்களுக்கு.
அப்படிங்களா? சந்தோஷம் ஐயா.
சங்கம் எல்லாம் நடத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான பேச்செல்லாம் நல்லா பேசணுங்க ஐயா. நல்லதுயா, நன்றி. நன்றி ஐயா.
நன்றி ஐயா. வரலட்சுமிங்க ஐயா, ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட. ஆமாங்க, நாங்க இந்தியா வந்து உங்களை வந்து
கண்டிப்பா வாங்கம்மா. விட்டு விட்டு கேக்குதா வாய்ஸ்?
இப்ப கேக்குதுங்களா?
கேக்குதுமா, சொல்லுங்கம்மா.
ரொம்ப நன்றிங்க, நீங்க நல்லா பேசுனீங்க. நாங்க இந்தியா வரும்போது உங்களை வந்து
அவசியம் வாங்க தாயே, அவசியம் வாங்க.
ரொம்ப நன்றிங்க.
நன்றிம்மா, நன்றிம்மா. நான் விட்டு விட்டு கேட்கறது பேச முடியலம்மா, மன்னிக்கணும்.
பரவாயில்லைங்க.
அன்பர்கள் வேற யாருக்கும் எந்த கேள்விங்களும் இருக்கா இல்ல ஏதோ சொல்லணுமா? சரி, இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வருவோம். நம்ம ஐயா இப்போ எங்களுடைய நன்றி உரை. இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இந்த மாதிரி இத்தனை அன்பர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில பேசுறது இதுதான் முதல் முறை. இவ்வளவு தொன்மையான ஒரு சன்மார்க்க சங்கத்துல இருந்து, சன்மார்க்க சங்கத்தை எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து பேசினாலும் இந்த முறை வந்து ஒரு சன்மார்க்க சங்கத்திலேயே உட்காந்து எங்களுக்காக நீங்க எல்லாரும் ஒரு சிரமம் எடுத்துக்கிட்டு இவ்வளவு நேரம் இரவு இவ்வளவு நேரம் ஆயும் எல்லாம் ஒன்னு கூடி பேசுனீங்க அப்படிங்கும் போது எங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குது. இது முதல் ஒரு முத்தாய்ப்பான தொடக்கமா வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து இன்னும் சிறந்து நல்லா நடக்கும்ங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. பெருமான் அமர்ந்த இடத்துல இருந்து இது நடந்திருக்குது. இந்த நயன தீட்சி பெற்ற அந்த கண்ணாடி இருக்கிற இடம், இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த இந்த இடத்துல இருந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிறது வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. அதை விட சிறப்பா வந்து பெருமானார் வந்து அந்த வயதுல சிறிய வயதுல இருக்கவங்களையும் பெரிய வயதுல இருக்கவங்களையும் ரொம்ப மதிச்சு அவங்களதான் வந்து ஞான சபைக்குள்ளார வந்து அலோவ் பண்ணிருக்காரு. 12 வயதுக்குரிய சிறுவர்கள், 70 வயதுக்கு மேல பெரியவர்கள் அப்படின்ட்டு அதே ஒரு நிலையில வந்து இன்னைக்கு வந்து கமலக்கண்ணனும் அப்புறம் இன்னொரு ஐயா அவங்களும் வந்து சேர்ந்து இருந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வச்சுவது வந்து பெருமானே எங்க பெருமான் உத்தரவின் பேர்லயே இது நடந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தரும் ரொம்ப அருமையா பேசினாங்க ஐயா. அவங்க எல்லாரும் பாடின பாடன் சனாதனன் ஐயா, தீமா முத்து ஐயா, கிருஷ்ணன் குட்டி ஐயா, கோவிந்தராஜ் ஐயா, சுகுணா அம்மா, ராஜன் ஐயா, நம்ம கிருஷ்ணன் ஐயா பிரான்ஸ்ல இருந்து வந்த ஐயா, கமலக்கண்ணன் நம்ம தம்பி, அப்புறம் நீங்க எல்லாம் பேசினது பாடினது உங்களுடைய உரை மிகவும் அற்புதம். எங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. இருந்தாலும் வந்து எங்களுடைய நன்றிகளை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் சுற்றம் நட்பு மற்றும் அனைவரும் ஆன்மலாபம் பெற்று சீரும் சிறப்போடும் மரபுகளா பெருவாழ்வு வாழ அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் வள்ளல் பெருமானின் துணை கொண்டு விண்ணப்பம் வைக்கின்றோம் ஐயா.
ஐயா இப்போ கட்டாய் வந்தது, கட்டாய் வந்தது ஐயா. இப்ப நான் என்ன சொல்லுங்கய்யா, சொல்லிடுறேன்.
இல்லைங்கய்யா, இப்பதான் எங்களுடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சுட்டு இருந்தோம். உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நான் எல்லாருடைய பேரையும் அழைச்சி நான் நன்றி சொல்லிட்டு இருந்தாங்க ஐயா. பெருமானுடைய அருள்ல இன்னைக்கு வந்து பல நல்ல விஷயங்களை நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அருள் நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஒவ்வொரு அன்பர்களுக்கும் அந்த அருள் நிகழ்வுகளை நாங்க கேட்டதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குது. எங்களுடைய அனைவருடைய சார்பாகவும் உங்களை அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செல்வபூபதி ஐயா, இந்த நிகழ்ச்சியை கேட்ட உடனே உடனே மனம் உகந்து சரின்னு சொல்லி இவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. எல்லாரும் 9:30 வரையிலும் இருந்து இந்த நிகழ்ச்சிய தென்மார்க்க சங்கத்துல இருந்தே நடத்தி கொடுத்தது ரொம்ப 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 அருமை. ரொம்ப நன்றிங்க ஐயா. சதானந்தன் ஐயா, முத்து ஐயா, கிருஷ்ணன்குட்டி ஐயா, கோவிந்தராஜ் ஐயா, சுகுணா அம்மா, ராஜன் ஐயா, அப்புறம் நம்ம கிருஷ்ணன் ஐயா, பிரான்ஸ்ல இருந்து வந்த கிருஷ்ணன் ஐயா, கமலக்கண்ணன், எல்லாருக்கும் எங்களுடைய மனம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா.
ரொம்ப நன்றியா. எல்லாரும் இத இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டீங்க, பேசுறவங்க கூட பேசிடலாங்க ஐயா. ஆனா கேக்குறது என்பது ஒரு பெரிய ஒரு பொறுமை வேணும். அந்த அளவுக்கு எல்லாரும் பொறுமையா இருந்து இதை கேட்டு ரசிச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் எல்லா விதமான நலமும் கைகூடி வரும். உங்களுடைய முயற்சி திருவனையாக்கும். உங்களுடைய முயற்சி மென்மேலும் சிறந்து விளங்கி சுத்த சன்மார்க்கத்தை வள்ளலார் யூனிவர்சல் மூலமா இந்த உலகத்துக்கு எடுத்து செல்றதுக்கு இது பெரும் பாலமாக அமையும். அதே சமயத்துல நான் மீண்டும் உங்களுக்கு உங்களுடைய திருவடி பொன்னா திருவடி வணங்கி கேட்டுக்கொள்வது, நாம தயாநிதி தொலைக்காட்சின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதற்கு தேவையான சகாயத்தை பெரியவங்க எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு செஞ்சீங்கனாக்கா நாம அதை தொடர்ந்து நடத்திருக்கோம், நிலை பெற்று இருப்பதற்கும் பேர் உதவியாக இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். இத நீங்கள் அனைவரும் கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக மிக பணிவான விண்ணப்பம் பிரசன்னாயா. உங்க மூலமா எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களாங்க ஐயா, பிரசன்னா ஐயா, கேக்குதுங்களா?
கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. நம்ம அன்பர்கள் எல்லாரும் எல்லா வகையிலும் உதவியா இருப்பாங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது கண்டிப்பா தொடர்ந்து நல்லா நினைக்கிறேங்க. சரிங்க ஐயா. ராஜ்யமா
நல்லதுங்க
ஐயா. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாங்க ஐயா. இந்த விண்ணப்பம் வாசல், அதுக்கப்புறம் நம்ம ஜோதி பாடல்கள்
போடுங்க. சொல்லுங்கம்மா, விண்ணப்ப சொல்லுங்க.
ராஜிமா, நீங்க விண்ணப்பம் வாசிக்கிறீங்களா?
அருப்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி சத்திய சிறு விண்ணப்பம். அற்புத கடவுளை, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும், வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரீர் திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சத்குருநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம்.
நன்றி அம்மா. செல்வபூபதி ஐயா, நீங்க அன்பர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்காக இந்த ஜோதி பாடல ஒன்னா பாடினீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்
ஐயா. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா நமஸ்கார். காலம் ஐயா, எல்லாரும் உணவு வச்சுட்டாங்க. இந்த ஐயா ஜோதி பாடல நல்லா பாடுவாங்க, அவங்கள பாட சொல்லிடுறாங்க. ஒரு நிமிஷம் இருக்கு, ஒரு நிமிஷம் இருக்கு.
சரிங்க,
எல்லாம் உணவு வச்சுருக்குறாங்க. ஐயா சரணம் ஐயா, ஜோதி பாடல பாடுங்க. ஜோதி பாடல், ஜோதி பாடல பாடுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் நாடகம் படத்து
எல்லாம் வல்லான் தனையே ஏற்று எல்லாம் செயல் கூறும். ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் காம ஜோதி சோம ஜோதி பான ஜோதி ஞான ஜோதி மாத ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி ஞான ஜோதி ஏம ஜோதி யோம ஜோதி ஏறு ஜோதி வேறு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே பாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனி வாழ்க வாழ்க நாதனி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனித்தரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு சித்தம்பரம்
ஐயா ஜோதி பாட்டு
அனைவருக்கும் நன்றி. சரி நன்றிங்க ஐயா. ஐயா அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீமத் திருவொற்றியூர் ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமிகள் மடாலயர் நிர்வாகத்தினருக்கும் மற்றும் கலந்து கொண்ட செல்வபூபதி ஐயா மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தோடு இந்த நிகழ்வுக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வருவோம். வாழியனை தூக்கி வைத்த கரதலங்கள், வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம், வாழி அருட்ஜோதி, வாழி நடராயன், வாழி சிவஞான வரி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா
திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. நன்றி. வணக்கம்.
நன்றி. நன்றிங்க ஐயா.
ரொம்ப நன்றிங்க.
நன்றி ஐயா. நன்றி.